ஜெபத்திற்காக நம்முடைய தலைகளை நாம் வணங்குவோம். அன்புள்ள பரலோக பிதாவே, விசுவாசித்தால் மாத்திரம் போதும் என்னும் பாடலை நாங்கள் கேட்கும் போது எந்த தேவனுடைய வாக்குத்தத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள அவைகளை விசுவாசித்தால் மாத்திரம் போதும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இது செய்கிறது. அவைகளை விசுவாசித்தால் மாத்திரம் போதும். ஏனென்றால் இந்த விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லா காரியங்களும் கூடும். சந்திரரோக வியாதியால் பீடிக்கப்பட்ட மகனுடைய அந்த தகப்பன் சத்தமிட்டு, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று சொன்னது போன்று நாங்களும் சத்தமிட்டு உம்மிடம் கூறுகிறோம். உம்முடைய மகத்தான வல்லமைக்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு தந்த உம்மை பற்றின மகத்தான வெளிப்படுத்தலுக்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது எங்கள் இருதயத்தை வெகுவாக சந்தோஷிப்பித்து மகிழ செய்கிறது. ஏனென்றால் நாங்கள் ஜீவிக்கின்ற தேவனோடு தொடர்புக்குள் வந்துள்ளோம். அவரது சரீர பிரகாரமாகவும் உணரக்கூடிய சான்றுகளாலும் உறுதிப்படுத்துகிறார். கடந்து சென்ற நாட்களில் அவர் செய்த வண்ணமாகவே இந்நாட்களுக்கு வாக்களித்துள்ளது போன்றே செய்கிறார். தேவனே, நாங்களும் அதிக நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். எந்த பக்கமாக போவதென்று ஒருவரும் அறியாதிருக்கின்ற இந்த இருளான நாளில் பாதுகாவலான ஒரு புகலிடத்தை நாங்கள் கண்டு கொண்டதால் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியாயிருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை பேசுகையில் இன்றிரவு எங்களை ஆசீர்வதியும். நீர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களை எங்களுடைய இருதயங்களில் அவைகளை ஏற்று காத்து பயபக்தியுடன் அவைகளை போஷித்து உண்மையான தெய்வீக ஒடுக்கத்துடன் அவைகளுக்கு கீழ்ப்படுவோமாக. இவைகளை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக் கொள்கிறோம். ஆமென். ஒரு அன்பின் காணிக்கையா? நீங்கள் அதை செய்திருக்க கூடாது. யார் அதை செய்தது? நீங்கள் குற்றவாளி. நான் மேலாளரை அதன் காரியமாய் கழிந்து கொண்டேன். அவர் எனக்காக ஒரு அன்பின் காணிக்கை எடுத்தார் என்று கூறப்பட்டது. அவர் அதை செய்திருக்க கூடாது. நான் அதை பாராட்டுகிறேன். தேவன் அதை அறிவார். ஆனால் நான் அதற்காக வரவில்லை. உங்களுக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னால் முடிந்த யாவற்றையும் நான் செய்கிறேன். அதை நான் அயல் நாட்டு ஊழிய தேவைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். அதனால் அந்த பணமானது தேவனுடைய ராஜ்யத்தின் வேலைக்காக உபயோகிக்கப்படும் என்று நான் அறிய முடியும். கர்த்தருக்கு சித்தமானால் அதை நானே அயல் நாட்டுக்கு கொண்டு செல்வேன். இங்கே உட்கார்ந்து இந்த வாரம் கேட்டுக்கொண்டிருக்கும் இதே சுவிசேஷத்தை அங்கே கொண்டு செல்வேன். நீங்கள் விசுவாசித்த அதேபடியில் அது செலவிடப்பட்டது என்று நான் அப்பொழுது அறிவேன். அதை நான் செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். இந்த வார கூட்டங்களில் திரளாய் பங்கு பெற்ற உங்களுக்கும் தொலைபேசியின் மூலமாக இணைக்கப்பட்டுள்ள எல்லா ஜனங்களுக்கும் நான் அதிக நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். இன்று காலையில் பில்லி இதை என்னிடம் கூறினான். அப்பா, இன்று காலையில் பொழுது விடிந்தவுடனே உம்மால் மட்டும் என்னுடன் வர முடிந்தால் சுற்றிலும் உள்ள இந்த இடங்களில் நின்று கொண்டிருப்பதையும் தாய்மார்கள் வாகனங்களில் அமர்ந்து கொண்டு சிறு பிள்ளைகளை போஷித்துக் கொண்டிருப்பதையும் ஏழை ஜனங்கள் கதவுகள் திறக்கும் வரைக்குமாய் மடையில் நனைந்து கொண்டு நிற்கிறதையும் கண்டிருப்பீர்கள் என்றான். உண்மை அல்லாததொன்றை நான் உங்களிடத்தில் கூறுவேனானால் நான் எந்த விதமான ஒரு மாய்மாலக்காரனாய் இருப்பேன் என்று பார்த்தீர்களா? நான் உண்மையாகவே தவறான மனிதனாய் இருப்பேன். சில சமயங்களில் நான் உங்களை புண்படுத்த வேண்டியதாய் இருக்கிறது. அப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக நான் அதை செய்வதில்லை. புண்படுத்துகிறது நான் அல்ல, சத்தியம் தான் உங்களை புண்படுத்துகிறது. ஆனால் அந்த காரணத்தினால் தான் நீங்கள் வருகிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் நான் உங்களோடு அதிக உத்தமமாய் இருந்து உங்களுக்கு உதவி செய்ய என்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இந்த ஜனங்களுடைய அருமையான ஒத்துழைப்புக்காக நான் அவர்களுக்கு நன்றி கூற விரும்புகிறேன். இந்த பள்ளிக்கூடத்தையும் இந்த அரங்கத்தையும் மண்டபத்தையும் நமக்கு வாடகைக்கு தந்தவர்களுக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன். அதிகாரிகளின் இருப்பார்களையானால் அவர்களுக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன். இந்த இடத்திற்கு பாதுகாப்போனாக இருக்கும் டஸ்டன் கால்வின் அவர்களுக்கு இந்த இடத்தை பெறவும் ஒவ்வொரு இரவும் நம்மோடு இருந்து உதவினதற்காகவும் அவருக்கும் கூட நான் நன்றி கூற விரும்புகிறேன். மிகுந்த குறைந்த கட்டணத்தில் இங்கு வந்து காவல் காத்த ஜெஃபர்சன்வில் காவல் படையினருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு மணி நேரத்துக்கு $2 வசூலித்தார்கள். எவ்வித குழப்பம் ஏற்படாமலும் வாகனங்கள் ஒழுங்காக நிறுத்தப்படுவதை கவனிக்கும் விசேஷித்த பணியை செய்தனர். எல்லாம் ஒழுங்காக இருந்தது. அதற்காக நாங்கள் ஜனங்களுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். இங்கிருந்து இவைகளை கவனித்து வரும் பொறியாளருக்கும் நான் அவரை கவனித்தேன், மற்றும் இவைகளுடன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நாங்கள் உண்மையிலேயே நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். அன்பளிப்புகளுக்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இன்று பிற்பகல் பில்லி ஒரு அன்பளிப்பை என்னிடம் கொண்டு வந்தான். இனிப்பு மிட்டாய்கள் கொண்ட பெட்டிகள், அவைகளில் ஒன்று கிறிஸ்துவின் சித்திரம் வரையப்பட்டிருந்தது. அது மலைப்பிரசங்கமாயிருந்தது. அது மலைப்பிரசங்கத்தை படமாய் எழுதியிருந்தார்கள். அது உண்மையிலேயே அழகாக இருந்தது. நான் நிச்சயமாய் அதற்கு நன்றி கூறுகிறேன். அநேக காரியங்கள் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை. கூட்டங்களுக்கு முன்னேற்பாடுகளும் பண உதவி செய்து ஒழுங்கு செய்ததற்கும் கூட நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய முழு இருதயத்தோடும் அதை நாங்கள் பாராட்டுகிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அநேகர் தனிப்பட்ட முறையில் பேட்டி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக பில்லி என்னிடம் கூறினான். அநேகர் சிறு குழந்தைகளை வைத்துக் கொண்டு பரிசு செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஒவ்வொரு செய்யும்படியாய் நான் எவ்வளவு வாஞ்சையாயிருக்கிறேன். ஆனால் பாருங்கள், இந்த முறை நான் வந்தபோது நான் அவசரமாய் இருந்ததினால் எல்லா நேரத்தையும் இந்த செய்தியை கொண்டு வரும்படியாய் நான் வாக்கியை தியானிப்பதிலும் எழுப்பதிலும் செலவழிக்க வேண்டியதாயிற்று. அவைகள் நமக்கு அசாதாரணமானவைகள். ஏனென்றால் முதலாவது தேவனுடைய சுத்தத்தை அறிந்து கொண்டு அதன் பின்னரே இச்செய்திகள் பிரசங்கிக்கப்படுகின்றன. இவைகள் அனைத்தும் ஒன்றாய் இணைய வேண்டும். இவைகளில் எது முதலாவது பேசுவேன் என்று தேவனிடம் கேட்க வேண்டியதாயிருக்கின்றது. இப்பொழுது கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு நாளை எவ்வளவு சீக்கிரமாய் தெரிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் தெரிந்து கொண்டு மீண்டுமாய் நாங்கள் இங்கே திரும்பி வருவோம். நான் ஈஸ்டரை குறித்து ஏதோ சொன்னேன். அந்த நேரத்தில் கலிபோர்னியாவில் ஏதோ கூட்டங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டு இருக்கின்றன என நினைக்கின்ற காரணத்தினால் நான் அதை சரியா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். எனவே அது ஒரு கால் தவறாயிருக்கலாம். எப்படி இருந்தாலும் நாங்கள் திரும்பி ஜெபகூடாரத்துக்கு வரும்போது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அதில் தேதியும் இடமும் நேரமும் குறிப்பிடப்படும். ஒருவேளை அந்த நேரத்தில் வைத்துக் கொள்ளலாம். வியாதிஸ்தர்களுக்கு ஜெபிக்க எந்த நேரத்தையும் நான் மறுபடியும் குறிக்கவில்லை. மக்களை கூட்டி அவர்களுக்கு ஜெபிக்க ஒரு ஆராதனையும் நாம் ஒழுங்கு செய்யவில்லை. அவர்களை அப்படியே அனுப்பிக் கொண்டே இருக்கிறோம். நம்முடைய சகோதரர்கள் சகோதரன் லீவேல் இன்னும் மற்றவர்களும் இங்கே பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார்கள். மற்ற சகோதரர்கள் பிரசங்கித்துக் கொண்டு வியாதிஸ்தர்களுக்காக ஜெபித்துக் கொண்டும் ஞானஸ்தானம் கொடுத்துக் கொண்டும் வார்த்தையை தியானிப்பதில் மாத்திரம் நான் நிலைத்திருக்கும்படியாய் என்னை விட்டுவிட்டார்கள். இந்த சகோதரர்களுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். அவர்கள் ஒரு தீர செயலை செய்தார்கள். நான் சந்திக்க விரும்பும் நண்பர்கள் இங்கே அநேகர் இருக்கின்றனர். நான் நோக்கி பார்க்கும் போது அங்கே ஜான் ஏர்ல் இவர்களை காண்கிறேன். அதோ இருக்கிறார் டாக்டர் லீவேல். கூட்ட மேலாளர்களில் ஒருவரான சகோதரன் ராய் பாடர்ஸ் அங்கே இருக்கிறார். இவர்களுடைய கரங்களை குலுக்கினேனே அல்லாமல் இவர்களுடன் பேசக்கூட எனக்கு நேரமில்லை. எனக்கு அப்படி ஒரு தருணமும் கிடைக்கவில்லை. கென்டக்கியில் இருந்து இங்கே வந்து கூடியிருக்கும் என் நண்பர்களையும் கூடிய நண்பர்களையும் நான் சற்று நினைத்து பார்க்கிறேன். அவர்களுடைய கரங்களை குலுக்க நான் எவ்வளவாய் வாஞ்சிக்கிறேன். சகோதரன் பிளேர், அன்று ஒரு நாள் அவரை நான் இங்கே பார்த்தேன். நான் நேசிக்கின்ற அநேகரை இங்கே பார்த்தேன். அவர்கள் அநேக கூட்டங்களுக்கு வந்திருக்கின்றனர். நான் அவர்களுடைய கரங்களை குலுக்க முடியாமல் கூட போயிருந்தேன். நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அதை செய்ய வேண்டாம் என்ற காரணத்தினால் அல்ல, எனக்கு நேரமில்லாத காரணத்தினால் தான். நான் துரிதமாக செல்ல வேண்டியதா இருக்கிறேன். குழந்தைகளை பிரதிஷ்டை செய்தல் நிச்சயமாக. என் சொந்த மகனுடைய குமாரன் என் பேரப்பிள்ளை இந்த கூட்டத்தில் பிரதிஷ்டை செய்வதாக இருந்தது. குட்டி தாவீதை பிரதிஷ்டை செய்ய எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. நான் இப்பொழுது இரண்டு முறை தாத்தாவாகிவிட்டேன். ஆகவே திருவாளர் மே அவர் இன்றிரவு இருப்பாரானால் அந்த பெரும்பு தடியை அவர் தான் எனக்கு கொடுத்தார். பார்க்க போனால் சீக்கிரத்தில் அதை நான் உபயோகிக்க வேண்டும் போல் இருக்கிறது. நான் பில்லியிடம், நீங்கள் பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று வேதம் கூறியிருப்பது உண்மைதான். அந்த முழு பாரமும் உன்னிடத்தில் கொடுக்கப்படவில்லை என்று கூறினேன். இந்த பேர பிள்ளைகள் மிக வேகமாக தோன்றுகிறார்கள். எனவே நினைவிருக்கட்டும், என்னுடைய மருமகள் துவக்கத்திலே மலடியாகத்தான் இருந்தாள். அவளுக்கு பிள்ளைகள் இருந்திருக்க முடியாது. ஒரு நாள் கூட்டம் முடிந்து போகும் போது கர்த்தரிடத்தில் பேசி, லாய்ஸ், நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார், உன்னுடைய பெண்மைக்குரிய குறைவு நீங்கிவிட்டது என்று கூறினார். 9 மாதங்கள் கழித்து குட்டி பால் பிறந்தான். இந்த குழந்தை பிறப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்னர் நாங்கள் காலை ஆகாரத்திற்காக மேச்சையில் அமர்ந்திருந்தோம். அந்த காலையில் லாய்ஸும் பில்லியும் எனக்கு எதிராக உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது லாய்ஸ் ஒரு குழந்தைக்கு பால் கொடுப்பது போன்று கண்டேன், அல்லது ஒரு நீல நிற கம்பளியால் பிள்ளை சுற்றப்பட்டு அணைத்துக் கொண்டிருப்பது போன்று கண்டேன். அப்பொழுது பில்லி மூலையில் உட்கார்ந்து குட்டி பாலுக்கு ஆகாரம் கொடுத்துக் கொண்டிருந்தான். நான் பில்லியை பார்த்து, பில்லி நீல நிற கம்பெனியில் சுற்றப்பட்டிருக்கும் ஒரு பிள்ளைக்கு லாய்ஸ் பால் கொடுத்துக் கொண்டிருந்ததை நான் ஒரு தரிசனத்தில் கண்டேன் என்று கூறினேன். அதற்கு அவன், நான் வேட்டையாட போக வேண்டிய நேரம் வருகிறது, இப்போதிலிருந்து அதற்கு இன்னும் 9 மாதங்கள் இருக்கின்றன என்று கூறினான். 11 மாதங்கள் கழித்து குட்டி டேவிட் பிறந்தான். இன்னும் அவனை கர்த்தரிடத்துக்கு பிரதிஷ்டை செய்ய என்னால் முடியாமல் இருக்கிறது. நான் திரும்ப வரும் வரைக்கும் அதை செய்ய முடியாது. காரியம் எப்படியாக இருக்கிறது என்பதை உங்களால் அறிய முடிகிறது. மக்களையும் அவர்களுடைய ஐக்கியத்தையும் நான் எவ்வளவாய் நேசிக்கிறேன். ஆனால் என் சகோதரர்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது வெற்றிகரமாக நடந்து வருகிறது என்று நான் அறிவேன். ஒவ்வொரு இரவும் வியாதியஸ்தர்களுக்காக நாங்கள் யாவருமாக சேர்ந்து ஒருவர் மேல் ஒருவர் கரங்களை வைத்து நாங்கள் ஜெபித்தோம். எல்லோரும் பயனடையவே இந்த விதமாக செய்யப்பட்டது. ஆனால் ஒரு கால் தேவனுக்கு சித்தமானால் நாங்கள் கடிதம் அனுப்புவதாக இருந்தால் அதில் நாங்கள் குறிக்கிறோம். திரும்பி வரும்போது அந்த விதமான காரியங்களை செய்யவும் வியாதியஸ்தர்களுக்காக ஜெயிப்பதற்காகவும் நாம் ஒன்று இரண்டு நாட்களை ஒதுக்கி வைக்க விரும்புகிறேன். இந்த ஜனங்களை அவர்களுடைய உதவிக்காக நான் நன்றி
கூறுகிறேன்.
காலை செய்தியை குறித்து இப்பொழுது சற்று விளக்கம் கூற விரும்புகிறேன். நான் அந்த செய்தியை முற்றிலுமாக முடிக்கவில்லை என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் அவ்விதம் செய்தேன் என்பதை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது என்று நான் நிச்சயமாய் அறிவேன். அது மிகவும் எளிதாக உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். ஏதோ காரியங்களை அறிவிக்க நீங்கள் தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்கிறீர்கள். நான் அதை செய்வதற்கு முன்பாக தேவனிடத்தில் இருந்து அதற்கு ஒரு பதில் வர வேண்டும். அவர் கீழே இறங்கி வந்து தம்மை தாமே பிரத்யட்சமாய் காண்பித்து வெளிப்பாட்டினை கொடுத்தார். ஆகையால் புரிகின்றதா, இது சபைக்கு மாத்திரமே. நான் கூறின காரியங்கள் சபைக்கு மட்டுமே கூறுகிறேன் என்பது நினைவிருக்கட்டும். நீங்கள் அறியவும் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாவதற்கே இதை கூறுகிறேன். அணில்கள் இல்லாத காலத்தில் அங்கே உயர கூறுகிறேன், நீ பேசு, அப்பொழுது அணில்கள் உண்டாகும் என்று கூறின அதே தேவன் தான் இதையும் தந்தார் என்பதை நீங்கள் அறிந்து நம்பும்படியே இதை கூறுகிறேன். மூன்று முறைகள் அவை நேரடியாக சம்பவித்தது. அங்கு இல்லாத ஒன்றை அதே வார்த்தைகளை கொண்டு சிருஷ்டிக்க அவரால் கூடுமானால் நியாய தீர்ப்பின் நாளிலே இது எவ்வளவாக உறுதி பண்ணப்பட்டதாயிருக்கும். புரிகின்றதா, அந்த காரியங்கள் கண்கூடாக காணும்படியாக அங்கே ஜனங்கள் இருந்தார்கள். அதை அவர்கள் அறிவார்கள். கடந்து போன நாட்களில் பவுல் கூறினது போன்று பூமி அதிர்ந்ததை அவர்களால் உணர முடிந்தது. சத்தம் பேசினதை அவர்களால் கேட்க முடியாமல் ஆனால் அக்னி ஸ்தம்பத்தை காணக்கூடியதுமான ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். அதெல்லாம் முடிந்த பிறகு புருஷர்களும் மனைவிகளும் உண்மையான கிறிஸ்தவர்கள் செய்யும் முறைப்படி ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டு அழுது கொண்டு விருப்பதை கண்டது எனக்கு நன்மையை தந்தது. கவனியுங்கள் நண்பர்களே, தேவன் தம்முடைய வார்த்தையை அடையாளங்களினால் உறுதிப்படுத்தி அது சரி என்று நிரூபிக்கும்படியாய் அதை ரூபகாரப்படுத்துகிறார். உரைக்கப்பட்ட வார்த்தை. அந்த மேகத்தில் இருந்த அதே ஒளித்தான் வெளிப்படுத்த தந்தது என்பதை நினைவு கூறுங்கள். என்னுடைய சிறிய மகள் சாரா என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தால், சாரா அங்கு இருக்கிறாளா? அரிசோனாவில் உள்ள அந்த பள்ளியில் இருந்தவர்கள் மேகமில்லாத ஒரு நாளன்று ஆகாயத்தை பார்த்துக் கொண்டே இருந்தார்களாம். இந்த வினோதமான மேகமானது உயர மலையின் மேல் மஞ்சள் நிறமாக மேலும் கீழுமாக போய்கொண்டிருப்பதை கண்டு ஆகாயத்தை பார்த்துக் கொண்டே இருந்தார்களாம். ஆசிரியர்கள் பள்ளியையும் வகுப்பையும் மூடிவிட்டு பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்து, இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் எப்பொழுதாவது பார்த்திருக்கிறீர்களா? அது எந்த விதமாக இருக்கிறது என்று பாருங்கள் என்று கூறினார்களாம். நினைவிருக்கட்டும், அதே மஞ்சள் நிற வெளிச்சம் தான் அந்த மலையின் மேலும் இருந்தது. எனவே அது அதே தேவன் தான், அதே வெளிப்படுத்தல் தான். அவர்களை அதை செய்ய சொல் என்று கூறினார். அதுதான் நான் இன்று காலையில் நான் உங்களிடம் கூறினேன். எனவே அது அங்கு இருக்கிறது. என்னுடைய நல்ல நண்பரான சகோதரன் ராய் ராபர்ட்சன் பூசானில் இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருப்பாரே. ஆனால் ராய், அன்றொரு நாள் நாம் மலையின் மீது நின்று கொண்டிருப்பதாக தரிசனம் கண்டாயே. அப்பொழுது அந்த மேகம் மேலிருப்பதையும் நிறத்தில் வந்ததையும் நீர் நடந்து வந்து கொண்டிருக்கும் போது அவர் உன்னிடம் என்ன கூறினார் என்பது உமக்கு தெரியும். அன்று நான் அந்த வீட்டில் கூறினதும் நினைவிருக்கிறதா? ராய், அதுதான் இது மகனே, நீ இனிமேல் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் முடிந்து விட்டது. இது என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. அதுதான் கிருபை. அவர் உன் நேசிக்கிறார், நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள். உங்களுடைய எஞ்சியுள்ள நாட்களில் அவரை தாழ்மையுடன் சேவித்து அவரை ஆராதியுங்கள். சந்தோஷமாக இருங்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படியே முன்னேறி செல்லுங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அப்படியே தொடர்ந்து செல்லுங்கள். மீண்டும் அதை போன்று தவறான எந்த காரியத்தையும் ஒருபோதும் செய்யாமல் இருங்கள். தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். அது தேவனுடைய கிருபை. நாம் வார்த்தைக்கு போவதற்கு முன்னதாக நாம் மறுபடியும் ஜெபம் செய்ய விரும்புகிறேன். எத்தனை பேர் எனக்காக ஜெபிக்க போகிறீர்கள்? நான் கூட்டத்துக்கு கூட்டம் போய்கொண்டே இருக்கிறேனே, எனக்காக ஜெபியுங்கள். நாம் வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக நாம் எல்லாருமாக சேர்ந்து ஒரு சிறிய பாட்டை பாட நான் விரும்புகிறேன். அதனால் நாம் அறிந்து கொள்வோம் ஒரு சிறிய பிரதிஷ்டை. இந்த சிறு பாடலை பாட நீங்கள் எப்பொழுதாவது கேட்டிருக்கிறீர்களா? அவர் உன்னை விசாரிக்கிறார். சூரிய வெளிச்சத்தின் மூலமாகவோ அல்லது துன்பத்தின் மூலமாகவோ அவர் உன்னை விசாரிக்கிறார் என்பதே அப்பாடல். ஒரு சிறு ஸ்திரீ பியானத்துக்கு வருகிறாள். இந்த ஸ்திரீக்கும் என் நன்றியை கூற விரும்புகிறேன். அவள் யார் என்று கூட எனக்கு தெரியாது. அவள் ஒரு டீக்கனின் மகள், சகோதரன் வீலரின் சிறிய மகள். இப்பொழுது அவள் வளர்ந்து விட்டால் ஒரு சிறு பெண்ணாய் என் மடியின் மேல் உட்கார்ந்திருப்பாள். ஆனால் இப்பொழுதோ ஒரு வாலிப ஸ்திரீயாயிருக்கிறாள். இசையில் அவளுக்கு இருக்கும் தாளந்தை உபயோகப்படுத்துவதற்காக அவளுக்கு நான் நன்றி கூற விரும்புகிறேன். இப்பொழுது அவள் வெகு அருமையாக வாசிக்கிறார். சகோதரியே, நான் பாட பியானோவை இசைப்பாயாக. எல்லோருமாக சேர்ந்து பாடுவோம்.
Sing it again, all together.
He careth for you. He careth for you. Through sunshine or shadow, He careth for you.
சகோதரன் டாவ், அவர் உங்களுக்கும் கூட செய்கிறார். சகோதரனே, நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? இப்பொழுது நம்முடைய தலைகளை நாம் வணங்குவோம். அருமையான கிருபியுள்ள தேவனே, இக்காரியங்களை குறித்து இங்கே வைத்திருக்கின்ற சில குறிப்புகளுடன் இந்த ஜனங்களிடத்தில் பேச போகிறேன். மீண்டுமாக இக்காலையில் கூறினதை எடுத்து கூறப் போகிறேன். அதை கேட்கவே இவர்கள் வந்திருக்கிறார்கள். தேவனாகிய நீர் நேசிக்கிறீர் என்றும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதையும் இந்த ஜனங்கள் காணும்படியாக செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அதை கொடுப்பது நான் அல்ல கர்த்தாவே, அதுதான் சத்தியம் என்று ரூபகாரப்படுத்தப்பட்டதாயிருக்கிறது. எனவே அருமையான தேவனே, உம்முடைய அன்பானது எப்பொழுதும் ஜனங்களிடையே இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இன்றிரவு கூட்டத்திற்கு பின்னர் எங்களுடைய வெவ்வேறு வீடுகளுக்கு நாங்கள் போகும்படியாய் நாங்கள் பிரிய வேண்டியவளாயிருக்கிறோம். அது எங்கள் உள்ளங்களை வருத்துகிறது கர்த்தாவே. நீர் இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன்.
Now, as we approach the word,
இப்பொழுது நாங்கள் எழுதப்பட்ட வார்த்தையை ஜெபத்துடன் அணுகுகின்ற இந்த வேளையிலே, இந்த எழுதப்பட்ட வார்த்தையை எடுத்து இன்றிரவு எங்களுக்கு உயிர்ப்பித்த வார்த்தையை கொடுக்கும்படி உம்மை கேட்டுக் கொள்கிறோம். எங்களுடைய வெவ்வேறு வீடுகளுக்கு போகும்படியா இன்றிரவு இக்கூட்டத்தை விட்டு போகும்போது எம்மாவு ஊரிலிருந்து வந்த சீஷர்களை போன்று கூறும்படியா செய்யும். அவர்கள் நாள் முழுவதுமாக அவருடன் நடந்து சென்றும் அவரை அறியாதிருந்தார்கள். ஆனால் அன்றிரவு அவர்களை அறையினுள் கொண்டு போய் கதவுகளை எல்லாம் மூடியிருக்க அவருடைய சிலுவை மரணத்திற்கு முன்னர் அவர் செய்த ஏதோ காரியத்தை அவர்களுக்கு செய்து காட்டினார். அதன் மூலமாக அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அறிந்து கொண்டார்கள். இன்றிரவு மீண்டுமாக அதை செய்யும் கர்த்தாவே. கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு உம்முடைய சிறு குழு உள்ளே அமர்ந்து காத்துக் கொண்டிருக்கையில் அதை அருளும் கர்த்தாவே. பிதாவே, நாங்கள் எங்கள் வீட்டிற்கு போகையில் அவர்கள் கூறினது போலவே நாங்களும் வழியிலே அவர் நம்முடனே பேசின போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று கூற அருள் செய்யும். நாங்கள் எங்களையும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு தகுதியாய் தோன்றுகிறதை எங்களுக்கு செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.
Let's get right into the service now quickly.
இப்பொழுது நாம் நேரடியாக ஆராதனைக்குள்ளாக போவோமாக. உங்களுடைய வேதாகமத்தை என்னுடன் எபிரேயரின் புத்தகத்துக்கு திருப்புங்கள்.
And another
செய்தியின் மேல் இன்னொரு வெளிப்படுத்தல்.
We'll speak for just a few
minutes. கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிரவு சில நிமிஷங்களுக்கு நாம் பேசுவோம்.
And then while reading the first
முதலாவதாக மூன்று வசனங்களை நாம் வாசிப்போம். எபிரேயர் 7:1-3 வரை அதை குறித்து விளக்கமாய் கூறுவோம். கர்த்தர் என்ன செய்வார் என்று நமக்கு தெரியாது. நாம் செய்கின்ற ஒரே காரியம் விசுவாசித்து விழித்திருந்து ஜெபிப்பதுதான். அது சரிதானே? அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மை கேதுவாய் அவர் செய்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் அவர் அதை வாக்களித்திருக்கிறார். இந்த மெல்கிசேதேக்கு சாலமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்றும், சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். நாம் இன்னும் சற்று தொடர்ந்து வாசிப்போம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவுமிடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இந்த மகத்தான நபரை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த மனிதன் எவ்வளவு மகத்துவமானவராய் இருக்க வேண்டும்
என்று.
இப்பொழுது கேள்வி என்னவென்றால், யார் இந்த மனிதன்? வேற பண்டிதர்கள் வித்தியாசமான கருத்துக்களை கொண்டுள்ளனர். ஆனால் ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டது முதல் நமக்கு ரகசியமாகவே இருந்த இந்த ரகசியமான புத்தகம் வெளிப்படுத்தல் 10:1 ஏழின்படியாக இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டு இருந்த ரகசியங்கள் யாவும், சீர்திருத்தக்காரர்களின் காலங்களின் ஊடாகவும் மறைக்கப்பட்டிருந்த ரகசியங்கள் யாவும் கடைசி சபை கால தூதனால் வெளிப்படுத்தப்பட வேண்டியதாயிருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும் இது சரி என்று? சரிதானே, வெளிக்கொண்டு வர வேண்டியதா இருக்கிறது. ரகசிய புத்தகத்தில் உள்ள எல்லா ரகசியங்களும் லவோதிக்கேய சபையின் காலத்தில் வெளிப்படுத்தப்பட வேண்டியதா இருக்கிறது. இந்த நபரை குறித்தும் இந்த பொருளை குறித்தும் வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கின்றதை காண்பதால் அதற்குள்ளாக போய் அதை ஆராய்ந்து பார்த்து இவர் யார் என்பதை நாம் கண்டறிவது நமக்கு ஏற்றதாயிருக்கும். மெல்கிசேதேக்கை குறித்து பல வித்தியாசமான புத்தகங்கள் இருக்கின்றன. அப்புறங்களில் ஒன்று, இது ஒரு புராண கதை என்றும், அவன் உண்மையாகவே ஒரு மனிதன் அல்ல என்றும் கருதப்படுகிறது. இன்னொரு சாரார், அது வெறுமனே ஒரு ஆசாரியத்துவம் என்றும், அது ஒரு மெல்கிசேதேக்கு ஆசாரியத்துவம் என்றும் கருதுகிறார்கள். இந்த கருத்தை முந்தின கருத்தை விட ஒரு விதத்தில் மேலானது என்று எடுக்கலாம். ஏனென்றால் அவர்கள் அதை ஒரு ஆசாரியத்துவம் என்று கூறுவதனால் அது அவிதமாக இருக்க முடியாது. ஏனென்றால் 4 அவர் ஒரு நபர், ஒரு மனிதன் என்று அது கூறுகிறது. அவர் ஒரு நபராய் இருக்க வேண்டுமானால் அவர் ஒரு ஆள் தத்துவமாய் ஒரு மனிதனாய் இருக்கத்தான் வேண்டும். வெறுமனே ஒரு முறைமை அல்ல, ஆனால் அவர் ஒரு நபர். எனவே அவர் ஒன்றும் ஒரு ஆசாரியத்துவ முறைமையும் அல்ல, ஒரு புராண கதையும் அல்ல. அவர் ஒரு நபராயிருக்கிறார். அந்த நபர் நித்தியமானவராயிருக்கிறார். நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் அவருக்கு தகப்பன் கிடையாது, அவருக்கு தாயும் கிடையாது. இவருக்கு துவக்கம் என்ற ஒரு நேரமும் கிடையாது, முடிவு என்ற ஒரு நேரமும் கிடையாது. அவர் யாராக இருந்தாலும் அவர் இன்றிரவும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இவனுக்கு தகப்பனும் கிடையாது, தாயும் கிடையாது, நாட்களின் துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது என்று வேதம் கூறுகின்றது. அப்படியானால் அவர் ஒரு நித்தியமானவராய்த்தான் இருக்க வேண்டும். அது சரிதானே, ஒரு நித்தியமான நபர். ஆகவே அவர் ஒரு நபராய்த்தான் இருக்க முடியும். அது தேவன். ஏனென்றால் தேவன் ஒருவரே நித்தியமானவராயிருக்கிறார். இப்பொழுது 1 Timothy 6:15-16 உங்களுக்கு எப்பொழுதாவது வாசிக்க வேண்டுமானால் குறித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அதை வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் இங்கே போராடுகிற காரியம் என்னவென்றால், அவர் தேவனாய் இருக்கிறார் என்பதே. ஏனென்றால் அவர் ஒருவர் மாத்திரமே அழிவில்லாதவராயிருந்தார். இப்பொழுது தேவன் தம்மை தாமே ஒரு நபராக மாற்றிக் கொண்டிருக்கிறார். அதுவாகத்தான் அவர் இருந்தார். தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை, நாட்களின் துவக்கமும் இல்லை, ஜீவனின் முடிவும் இல்லாதவர்.
That many people teaches that
3 கொண்ட தேவத்துவத்தை அநேக மக்கள் வேதத்திலிருந்து இன்றைக்கு போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆள் இல்லாமல் ஒரு உருவம் இருக்க முடியாது. ஒரு உருவ தோற்றத்தை உண்டாக்க ஒரு நபர் அவசியமாயிருக்கிறது. சில வாரங்களுக்கு முன்னர் ஒரு பாப்டிஸ்ட் சகோதரன் என் வீட்டிற்கு வந்து, உமக்கு சமயம் இருக்கும் போது தேவத்துவத்தை குறித்து உங்களுடைய கருத்தை சீர்படுத்த விரும்புகிறேன் என்று கூறினார். நான் சொன்னேன், இப்பொழுதே எனக்கு சமயம் இருக்கிறது. ஏனென்றால் நான் சீர்படுத்தப்பட விரும்புகிறேன். அதை செய்வதற்காக மற்ற எல்லா காரியங்களையும் ஒதுக்கி வைப்போமாக என்றேன். அவர் உடனே வந்து, சகோதரன் பிரண்ணம், ஒரே ஒரு தேவன் தான் இருக்கிறார் என்று நீர் போதிக்கிறீர் என்றார். நான் அதற்கு ஆமையா என்றேன். அதற்கு அவர், சரி, ஒரே தேவன் உண்டு என்று நானும் விசுவாசிக்கிறேன், ஆனால் ஒரே தேவன் மூன்று ஆட்களாய் இருக்கிறார் என்றார். நான் அதற்கு, ஐயா, அதை திரும்பவுமாய் சொல்லுங்கள் என்றேன். அதற்கு அவர், ஒரே தேவன் மூன்று ஆட்களில் இருக்கிறார் என்றார். அதற்கு நான், நீ எந்த வேதாகம பள்ளிக்கு சென்றீர் என்றேன். அவர் ஏதோ ஒரு வேதாகம பள்ளியை கூறினார். நான் சொன்னேன், நான் அதை நம்பலாம். நீர் ஒரு உருவ தோற்றத்தை உடையவராய் இராமல் ஒரு நபராய் இருக்க முடியாது. நீர் ஒரு உருவ தோற்றமாய் இருப்பீரானால் நீர் உமக்குத்தானே ஒரு நபராய் இருக்கிறீர். நீர் ஒரு தனிப்பட்ட நபராய் இருக்கிறீர் என்று சொன்னேன். அவர் சொன்னார், வேதசாஸ்திர பண்டிதர்களாலும் கூட அதை விளக்கி கூற முடியாது என்று. நான் சொன்னேன், அது வெளிப்படுத்தலின் மூலமாகவே வரும் என்று. அவர் சொன்னார், என்னால் வெளிப்படுத்தலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். அதற்கு நான் சொன்னேன், அப்படியானால் உம்மை அணுகுவதற்கு தேவனுக்கு எவ்வழியும் இல்லை, ஏனென்றால் அது ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்டு பாலகருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தப்படுகிறது பாலகர்களுக்கு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாலகர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. உம்மை அணுகுவதற்கு தேவனுக்கு வழியே இல்லை, அவரிடத்திலிருந்து விலகி உன்னை மூடிக்கொள்ளுகிறீர். முழு வேதாகமும் தேவனை பற்றின வெளிப்பாடாய் இருக்கிறது. முழு சபையும் தேவனுடைய வெளிப்பாட்டின் மேல் கட்டப்பட்டதாய் இருக்கிறது. தேவனை அறிந்து கொள்வதற்கு வெளிப்பாட்டை தவிர வேறு ஏதும் வழியே கிடையாது. குமாரன் யாருக்கு அவரை வெளிப்படுத்துகிறாரோ அவர்களே வெளிப்படுத்தல். எல்லாமும் வெளிப்பாடாய் இருக்கிறது. எனவே வெளிப்பாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பீரானால் நீர் ஒரு குளிர்ந்து போன வேத பண்டிதனாய் இருக்கிறீர். உமக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை. இப்பொழுது இந்த நபருக்கு தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை, நாட்களின் துவக்கமோ அல்லது ஜீவனின் முடிவோ இல்லாதவராய் இருக்கிறார் என்பதை நாம் கண்டறிந்தோம். அதுதான் உருவ மாறியுள்ள தேவனாகும். இந்த என்மார்பு என்ற கிரேக்க வார்த்தைக்கு உருவத்தை மாற்றிக் கொள்ளுதல் என்று அர்த்தமாகும். அவர் தம்மை தாமே ஒரு உருவத்திலிருந்து வேறொரு உருவத்துக்கு மாற்றிக் கொண்டார் என்று உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த என்மார்பே என்ற கிரேக்க பதமானது ஒரு நாடக வேடத்திலிருந்து வந்ததாக இருக்கிறது. அதாவது, ஒருவன் ஒரு வேடம் கொண்டு அதே நபர் அடுத்த காட்சியில் வேறொரு நபராக வேடம் மாற்றிக் கொள்ளுதல் போன்றதாகும். சமீபத்தில் ரெபேக்கா பட்ட படிப்பை முடிப்பதற்கு முன்னர் ஒரு ஷேக்ஸ்பியரின் நாடகம் ஒன்று அவளுக்கு பாடமாக இருந்தது என்று நம்புகிறேன். ஒரு வாலிபன் இந்த நாடகத்தில் அநேக முறைகள் அவனுடைய ஆடைகளை மாற்றிக் கொண்டிருக்க வேண்டியவனாய் இருந்தான். ஏனென்றால் அவன் இரண்டு அல்லது மூன்று வித்தியாசமான பாகங்களை வகித்திருந்தான். ஒரு சமயத்தில் அவன் வில்லனாய் இருந்தான், அடுத்த முறை அவன் வேறொரு பாகத்தில் நடித்து வெளிவருகிறான். என்மார்பே என்ற கிரேக்க வார்த்தைக்கு முகமூடியை அவன் மாற்றிக்கொண்டான் என்று அர்த்தம். அதைதான் தேவனும் செய்தார். எல்லா நேரத்திலும் அவர் அதே தேவனாயிருந்தார். தேவன் பிதா ரூபத்தில் ஆவியாய் அக்னி ஸ்தம்பமாயிருந்தார். அதே தேவன் மாம்சமாகி நமது மத்தியில் வாசம் செய்தார். என்மார்பே முகமுடியை மாற்றிக் கொள்ளுதல் அவரை காணும்படியாக அவரை வெளியே கொண்டு வந்தது. இப்பொழுது அதே தேவன் தான் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, மூன்று தேவர்கள் அல்ல, மூன்று உத்தியோகங்கள். அந்த ஒரே தேவனின் மூன்று நடவடிகள். ஒரே தேவன் உண்டென்று வேதம் கூறுகிறது, மூன்றல்ல. ஆனால் இதை நீங்கள் திருத்தி மூன்று தேவர்களை வைத்துக் கொள்ள முடியாது. ஒரு யூதனுக்கு உங்களின் இந்த கருத்தினை உங்களால் கொடுக்க முடியாது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றாக அறிந்திருக்கின்ற ஒருவனுக்கு ஒரே தேவன் தான் இருக்கிறார் என்று தெரியும். கவனியங்கள், ஒரு சிற்பியை போன்று அவன் ஒரு முகமூடியை கொண்டு அதை மூடிவிடுகிறார். அதைதான் தேவனும் இந்த காலத்திற்கு செய்திருக்கிறார். அது மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தில் வெளிப்பட வேண்டியதாக இருக்கிறது. கடைசி நேரத்தில் அவைகள் வெளிப்படுத்தப்படும் என்று வேதாகமம் கூறுகிறது. சிற்பியானவன் தன்னுடைய வேலையை முடிக்கும் மட்டாக அதை மூடி வைத்து முடிவில் அதை திறந்து காட்டுவது போன்று அந்த விதமாகத்தான் வேதாகமம் இருக்கிறது. மூடி வைக்கப்பட்டிருக்கின்ற தேவனுடைய கிரியையாகத்தான் வேதாகமம் இருக்கின்றது. உலக தோற்றம் முதல் அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அது ஏழு விதமான ரகசியங்களை கொண்டதாக இருக்கிறது. இந்த முழு காரியத்தில் இருந்தும் தேவன் முடிவு காலத்தில், லவோதிக்கேய சபையின் காலத்தில், இந்த நாட்களில் முக்காடை நீக்கி போடுவார் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். நம்மால் அதை காண முடிகிறது. என்ன ஒரு மகிமையான காரியம்! தேவன் உருவ மாறினவராய் ஒரு அக்னி சம்பத்துக்குள்ளாய் தன்னை மறைத்துக் கொண்டார். தேவன் உருவ மாறினவராய் இயேசு என்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்குள்ளாயிருந்தார். தேவன் உருவ மாறினவராய் அவருடைய சபைக்குள்ளாயிருக்கிறார். நமக்கு மேலாக உள்ள தேவன் நம்மோடு உள்ள தேவன், நமக்குள்ளாய் உள்ள தேவன், தேவன் கிருபையாய் கீழ்நோக்கி இறங்குகிறார். உயிரே அங்க பரிசுத்தம் யாரும் அவரை தொடக்கூடாது இருந்தது. அவர் மலையின் மேல் அமர்ந்தால் ஒரு மிருகமாய் இருந்தாலும் சரி, அந்த மலையை தொடுமாயின் மறிக்கத்தான் வேண்டும். பின்னர் தேவன் கீழிறங்கி வந்து தம்முடைய கூடாரத்தை மாற்றிக் கொண்டு கீழ் வந்து நம்முடன் ஜீவித்தார். நம்மில் ஒருவரானார், நாம் அவரை தொட்டோ என்று வேதம் கூறுகின்றது. 1 தீமோத்தேயு 3:16, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா நன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், கைகளால் அவரை தொட்டோம். தேவன் மாம்சம் பூசித்தார், தேவன் தண்ணீர் குளித்தார், தேவன் நித்திரை செய்தார், தேவன் அழுதார். அவர் நம்மில் ஒருவராயிருந்தார். மிகவும் அழகாக வேதத்தில் பாவனையாய் காட்டப்பட்டிருக்கிறது. அது நமக்கு மேலாக இருந்த தேவனும் நம்முடன் இருந்ததுமான தேவனும் இப்பொழுதோ நமக்குள்ளாக இருக்கும் தேவன் பரிசுத்த ஆவியானவர் 3வது நபர் அல்ல, அதே நபர். தேவன் கீழிறங்கி வந்து மாம்சமாகி கிறிஸ்துவுக்குள் மறித்து அதன் மூலமாக அவரால் சபையை கழுவி அதற்குள்ளாக சென்று ஐக்கியம் கொள்ள முடிந்தது. தேவன் ஐக்கியத்தை விரும்புகிறார். அதற்காகத்தான் அவர் முதன் முதலாக மனிதனை உண்டாக்கினார். ஐக்கியத்திற்காகத்தான் அவர் உண்டாக்கினார். தேவன் சேராபீன்களோடு தனித்து வாசம் செய்கிறார். இப்பொழுது கவனியுங்கள், அவர் மனிதனை உண்டாக்கினார், மனிதனோ விழுந்து போனார். ஆகவே அவர் கீழே இறங்கி வந்து மனிதனை மீட்டுக் கொண்டார். ஏனென்றால் தேவன் தாம் ஆராதிக்கப்படுவதை நேசிக்கிறார். தேவன் என்ற பதத்தின் அர்த்தம் ஆராதிக்கப்படும் பொருள் என்பதாகும். நமது மத்தியில் அக்னி ஸ்தம்பமாய் வருகிறதே, இதுதான் அது. நமது இருதயங்களை மாற்றுகிற ஏதோ காரியமாய் இருக்கிறதே, இதுதான் அது. வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொல்ல வெளிச்சம் உண்டாக செய்ததே அதே தேவன் தான். இதுவும் அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இன்று காலையில் நான் பேசினது போன்று ஆதியிலே தேவன் தம்முடைய தன்மைகளோடு தனித்து வாசம் பண்ணிக் கொண்டிருந்தான். அது அவருடைய எண்ணங்களாயிருந்தது. அங்கே வேறொன்றும் இல்லாமல் தேவன் மட்டுமே தனியாய் இருந்தார். ஆனால் அவரிடத்தில் எண்ணங்கள் இருந்தன. தான் செதுக்க போகும் பிம்பத்தின் உருவத்தை உட்கார்ந்து முதலில் தன் சிந்தையிலே வருகின்ற ஒரு சிற்பியை போலவே அவனால் சிருஷ்டிக்க முடியாது. ஆனால் ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்ட ஏதோ ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை வித்தியாசமான இன்னொரு உருவமாக செதுக்குகிறான். ஏனென்றால் தேவன் ஒருவரால் மட்டுமே சிருஷ்டிக்க முடியும். ஆனால் தாம் செய்ய போகின்ற காரியத்தை முதலில் தம்முடைய சிந்தையில் உருவாக்குகிறார். அது அவருடைய எண்ணங்கள், அதுதான் அவருடைய வாஞ்சைகள். அது ஒரு எண்ணம், பின்னர் அவர் அதை பேசுகிறார், அதற்கு பின்னரே அது வார்த்தையாகிறது. ஒரு எண்ணமானது வெளிப்படுத்தி காட்டப்படுகையில் அது ஒரு வார்த்தையாக ஆகிறது. ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துவதே ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் முதலாவதாக அது ஒரு எண்ணமாய் இருக்க வேண்டும். எனவே அது தேவனுடைய தன்மைகளாய் இருக்கிறது. பின்னர் அது ஒரு எண்ணமாக ஆகி பின்னர் ஒரு வார்த்தையாக ஆகிறது. இன்றிரவு நித்திய ஜீவனை உடையவர்களாய் இருக்கின்றவர்கள் ஒரு தூதனோ ஒரு நட்சத்திரமோ கேருபீனோ அல்லது வேறேதும் உண்டாவதற்கு முன்னரே அவர்கள் அவரோடும் அவருக்குள்ளும் அவருடைய சிந்தையிலும் இருந்தார்கள். அதுதான் நித்தியமாயிருக்கிறது. உன்னிடம் நித்திய ஜீவன் இருக்குமானால் அதை நீ எப்பொழுது முடியவனாயிருக்கிறாய். நீங்கள் இங்கே இருப்பதனால் அல்ல, ஆனால் உருவமும் சாயலும் எல்லையற்ற தேவனுக்குள் இருக்கிறது. அவர் எல்லையற்றவராய் இருக்கவில்லை என்றால் அவர் தேவனாய் இருக்க முடியாது. தேவன் எல்லையற்றவராய் இருக்க வேண்டும். நாம் எல்லைக்கு உட்பட்டவர்கள், அவரோ எல்லையற்றவராயிருக்கிறார். அவர் சர்வ வியாபியாய் சர்வ ஞானியாய் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் அவிதமாக இல்லை என்றால் அவர் தேவனாய் இருக்க முடியாது. அவர் சர்வ வியாபியாய் இருப்பதனால் அவர் எல்லா காரியங்களையும் எல்லா இடங்களையும் அறிந்திருக்கிறார். சர்வ ஞானியாய் இருப்பது அவரை சர்வ வியாபியாக ஆக்குகிறது. அவர் ஒரு ஜீவனாய் இருக்கிறார், அவர் ஒரு காற்றை போல் அல்ல. அவர் ஒரு நபராய் இருக்கிறார், அவர் ஒரு வீட்டுக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆனால் அவர் சர்வ ஞானியாய் இருப்பதனால் எல்லா காரியங்களையும் அறிந்திருப்பதனால் அது அவரை சர்வ வியாபியாய் ஆக்குகிறது. ஏனென்றால் சம்பவித்துக் கொண்டிருக்கின்ற யாவத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறியாமல் ஒரு சிறு பூச்சி கூட கண் சிமிட்டுவதில்லை. உலகம் உண்டாவதற்கு முன்னரே அவர் அதை அறிந்திருந்தார். அது எத்தனை முறை அதன் கண்ணை சிமிட்டும் என்றும் அதற்கு உள்ளாக எவ்வளவு கொழுப்பு இருக்கிறது என்றும் உலகமானது உண்டாவதற்கு முன்னதாகவே அவர் அறிந்திருந்தார். இதுதான் எல்லையற்ற தன்மையாகும். நம்மால் அதை நம்முடைய சிந்தையில் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதுதான் தேவன் எல்லையற்ற தன்மை என்பதாகும். நீ உன்னுடைய கண்கள், உன்னுடைய உருவம், நீ என்னவாய் இருந்தாயோ அவை யாவும் ஆதியிலே அவருடைய சிந்தையில் இருந்தது என்பது நினைவிருக்கட்டும். நீ வார்த்தையின் வெளிப்படுதலாய் மாத்திரமே இருக்கிறாய். அவர் அதை சிந்தித்து பின்னர் அதை அவர் பேசினார், இதோ நீ இங்கே இருக்கின்றாய். அது அப்படியா இல்லை என்றால், அவருடைய சிந்தையில் நீங்கள் அவருடைய சிந்தைக்குள் இல்லாதவர்களாய் இருந்தால் நீங்கள் இங்கே இருப்பதற்கு எந்த விதமான வழியுமே கிடையாது. ஏனென்றால் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் அவர் ஒருவரேயாவார். உங்களுக்கு நினைவிருக்கும் ஆண்டவேத வார்த்தைகளை நாம் எப்படி வாசித்தோம் என்று, விரும்புகிறவனானும் அல்ல ஓடுகிறவனானும் அல்ல தேவனாலயம் என்று வாசித்தோம். அவருடைய முன்குறித்தல் நிலைத்து நிற்கத்தக்கதாக எல்லா காலத்துக்கும் முன்பே அவர் தெரிந்தெடுத்தார். தேவன் அவருடைய தெரிந்து கொள்ளுதலில் சர்வ சுதந்திரம் உள்ளவர். உங்களுக்கு தெரியுமா, தேவன் சர்வ சுதந்திரம் உள்ளவர். உலகத்தை உருவாக்க ஒரு மேன்மையான வழியை அவருக்கு கூறத்தக்கதாய் அக்காலத்தில் யார் இருந்தது? அவர் தம்முடைய காரியங்களில் தவறாக இருக்கிறார் என்று சொல்ல யாருக்கு துணிவிருக்கும்? வார்த்தையும் கூட சர்வ சுதந்திரம் உள்ளதாய் இருக்கிறது, வெளிப்படுத்தலும் கூட சர்வ சுதந்திரம் உள்ளதாய் இருக்கிறது. யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனுக்கு மட்டுமே அவர் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தலே தேவனுக்குள் ஒரு சர்வ சுதந்திரமாய் இருக்கிறது. அந்த விதமாகத்தான் ஜனங்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை அறியாதவர்களாய் சில காரியங்களை குறித்து முட்டிக்கொண்டும் புதித்துக் கொண்டும் குத்திக் கொண்டும் இருக்கிறார்கள். தேவன் தம்முடைய கிரியைகளில் சர்வ சுதந்திரம் உள்ளவராய் இருக்கிறார். இப்பொழுது நாம் ஆதியிலே அவரையும் அவருடைய தன்மைகளையும் கண்டறிந்தோம். அப்பொழுது நீங்கள் அவருக்குள் இருந்தீர்கள். அப்பொழுதுதான் ஜீவ புஸ்தகமே காட்சிக்கு வந்தது. இங்கே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 இப்படியாய் வாசிக்கிறோம், இந்த நாட்களில் பூமியின் மீது எழும்பி வரும் மிருகமானது உலக தோற்றத்துக்கு முன் ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் எல்லாரையும் வஞ்சித்து போடும் என்பதாக வாசிக்கிறோம். அதை சற்று சிந்தித்து பாருங்கள். இயேசு பிறப்பதற்கு முன்பாக, அவர் பூமியின் மீதில் வருவதற்கு 4000 வருடங்களுக்கு முன்பாக, நீங்கள் இந்த உலகத்துக்கு வருவதற்கு பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக, உலகத்தின் பாவங்களுக்காக இயேசுவானவர் தேவனுடைய சிந்தையில் மரித்தார். அப்போதுதான் ஜீவ புத்தகம் உண்டாக்கப்பட்டது. உலக தோற்றத்துக்கு முன்பாக உங்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டது. அது வேதாகமத்தின் சத்தியமாயிருக்கிறது. புரிகின்றதா? உங்களுடைய பெயர் தேவனால் நியமிக்கப்பட்டு உலக தோற்றத்துக்கு முன்னர் ஜீவ புத்தகத்தில் பொருத்தப்பட்டது. நீங்கள் அவருடைய தன்மைகளில் இருந்தீர்கள். உங்களுக்கு இப்பொழுது அது நினைவில்லை? இல்லை. ஏனென்றால் நீங்கள் அவருடைய ஜீவனின் ஒரு சிறு பகுதியாயிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு தேவனுடைய குமாரனாகவோ அல்லது குமாரத்தியாகவோ ஆகும் போது நீங்கள் தேவனின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள். எப்படி நீங்கள் உங்கள் பூமிக்குரிய தகப்பனின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்களோ அவ்விதமாகவே, அது சரிதானே, ரத்தமாகிய ஹேமோகுளோபின் வித்து ஆண்கள் வசம் இருக்கிறது. அந்த வித்தானது முட்டைக்குள் பிரவேசித்தவுடன் அப்பொழுது நீங்கள் உங்கள் தகப்பனின் ஒரு பகுதியாக ஆகிறீர்கள். உங்களுடைய தாயும் கூட உங்கள் தகப்பனின் ஒரு பாகமாக இருக்கிறாள். ஆக நீங்கள் யாவரும் உங்கள் தகப்பனின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள். மகிமை! இந்த காரியமானது அப்படியே தாவரத்தை முற்றிலுமாக வெளியே தள்ளிவிடுகிறது. நிச்சயமாக அப்படியே செய்கிறது. ஒரே தலமா எல்லாவற்றிலும் தேவன் இருக்கிறார். இப்பொழுது அவருடைய தன்மையை கவனியுங்கள். அப்படியானால் தன்மைத்தான் முதலாவதாக தேவனாய் இருந்தது. எண்ணம் இந்த தன்மையான தன்னில் தானே எல்லாம் ஒன்றாய் இருந்து இன்னும் வெளிப்படாமல் இருந்தது. பின்னர் அவர் இரண்டாவதாக வெளிப்பட்ட போது அப்பொழுதுதான் அவர் வார்த்தையாக ஆனார். பின்னர் வார்த்தையானது மாமிசமாக நமது மத்தியில் வாசம் செய்தார். பரிசுத்த யோவான் 1:1. கவனியங்கள், ஆதியிலே இவ்விதமாக இருந்தது, ஆனால் அதற்கு முன்னதாக நித்தியம். கவனியங்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது. காலம் துவங்கின போது அது வார்த்தையாயிருந்தது, ஆனால் அது வார்த்தையாவதற்கு முன்னர் ஒரு தன்மையாய் எண்ணமாய் இருந்தது. பின்னர் அது வெளிப்பட்டது. ஆதியிலே வெளிப்படுதல் வார்த்தையாயிருந்தது. இப்பொழுது நாம் மெல்கிசிதேக்கு எங்கிருந்தார் என்பதற்கு வருகிறோம். அதாவது இந்த அறிந்து கொள்ள முடியாத ரகசியமான நபர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அதற்கு பிறகு வார்த்தை மாம்சமாகி நமது மத்தியில் வாசம் செய்தார். அதை அப்படியே பற்றிக் கொண்டிருங்கள், கவனியுங்கள். முதலாவதாக அவர் இயற்கைக்கு மேம்பட்டவரும் மகத்தான நித்தியமானவருமான தேவனாய் அவர் ஆவியாயிருந்தார். இரண்டாவதாக அவர் மாம்சத்தை நோக்கி தம்மை தாமே ஒரு தியோபனியில் உருவாக்க துவங்கினார். அதுதான் வார்த்தை ஒரு சரீரம் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? அவர் ஆபிரகாமை சந்தித்த போது இந்த விதமான நிலையில் தான், இந்த விதமான சரீரத்தில் தான் சந்தித்தார். மெல்கிசேதேக்கு என்று அழைக்கப்பட்டார். அப்பொழுது அவர் வார்த்தை சரீரமாகிய தியோபனியில் இருந்தார். இப்பொழுது நாம் கர்த்தருக்கு சித்தமானால் சில நிமிடங்களில் அதை நிரூபிப்போம். அவர் வார்த்தையாயிருந்தார். வார்த்தை சரீரமாகிய தியோபனி என்பது உங்களால் காண முடியாத ஒன்று. இப்பொழுது இங்கே அது இருக்கலாம், இருப்பினும் உங்களால் அதை காண முடியாது. அது தொலைக்காட்சியை போன்று அது இன்னொரு பரிமாணமாக இருக்கிறது. இந்த அறையின் ஊடாக ஜனங்கள் இப்பொழுது அசைந்து கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கிறார்கள். நிறங்கள் கூட இருக்கின்றது, ஆனால் நம்முடைய கண்களோ இந்த ஐம்புலன்களுக்கு மட்டுமே கட்டுப்பட்டதாக இருக்கிறது. உங்களது முழு சரீரமும் கூட இந்த ஐம்புலன்களுக்கு தான் கட்டுப்பட்டு இருக்கின்றது. நீங்களும் கூட உங்களுடைய பார்வையின் எல்லைக்கு உட்பட்டு இருக்கின்றது மட்டுமே காண முடிகின்றது. ஆனால் இன்னொரு பரிமாணம் இருக்கின்றது. அதில் ஒரு தொலைக்காட்சி பெட்டியினால் உருவம் மாற்றப்படுவதன் மூலமாக உங்களால் அதை காண முடியும். இப்பொழுது தொலைக்காட்சியானது ஒரு படத்தை ஒன்றும் அது உருவாக்குகிறதில்லை. ஒரு தொலைபேசி அந்த உருவத்தை, சத்தத்தை ஒரு மின்சார வட்ட வடிக்கு அனுப்பி ஒலி அலைகளாக மாற்றி அனுப்புகிறது. பின்னர் தொலைக்காட்சி கருவியானது அதை அதன் திரையில் அப்படியே பிடித்துக் கொள்கிறது. ஆனால் துவக்கத்திலேயே உருவங்கள் அங்கிருந்தன. ஆதாம் இங்கிருந்த போது தொலைக்காட்சி இருந்தது. எலியா கர்மேல் பர்வதத்தின் மேல் இருந்த போது தொலைக்காட்சி இருந்தது. கடற்கரையில் நடந்த போது தொலைக்காட்சி இருந்தது. ஆனால் நீங்களோ இப்பொழுதுதான் அதை கண்டுபிடித்தீர்கள். அந்நாட்களிலே அவர்கள் அதை நம்பி இருக்க மாட்டார்கள். அதை அப்பொழுது கூறியிருப்பீர்களேயானால் உங்களை அவர்கள் பைத்தியக்காரர் என்று கூறியிருப்பார்கள். ஆனால் இப்பொழுதோ அது ஒரு உண்மை பொருளாய் ஆகியிருக்கிறது. அதே விதமாகத்தான் கிறிஸ்துவும் இப்பொழுது இங்கே இருக்கிறார். தேவ தூதர்கள் இப்பொழுது இங்கே இருக்கிறார்கள். மற இருக்கின்ற அந்த மகத்தான ஆகியவர் சாட்சியிலே என்றோ ஒரு நாள் தொலைக்காட்சி அல்லது வேற ஏதோ ஒன்றை காட்டிலும் அது மிகவும் தத்துரூபமாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் இங்குதான் இருக்கிறார்கள். தேவன் உருவ மாறி என் மாற்றையில் தம்மை தாமே அவருடைய தீர்க்க தரிசிக்குள் மறைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் உரிமை பாராட்டி தம்மை தாமே வெளிப்படுத்துவது போல அவர் தம்மை தாமே அவருடைய மகத்தான ரூபத்தில் வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது இங்கே அவர் பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் இருக்கிறார். அதற்கு பின்னர் அவர் என் மார்பே என்ற மாற்று ரூபத்தில் வருகிறார். அவர் ஆபிரகாமுக்கு இந்த மாற்று ரூபத்தில் என் மார்பையில் பார்த்து சைரத்தில் தான் தோன்றினார். ஆபிரகாம் ராஜாக்களை முறியடித்து திரும்பகையில் மெல்கிசேதேக்கு இந்த ரூபத்தில் வந்துதான் பேசினார். அன்று நான் டூசான் செய்தித்தாளில் வீதியில் காரோட்டி சென்ற ஒரு சிறியை பற்றின கட்டுரையை வாசித்தேன். நான் நினைக்கிறேன் சுமார் 40 அல்லது 50 மைல் வேகத்தில் காரை ஓட்டி சென்றாலாம் ஒரு மேலங்கியை அணிந்திருந்த ஒரு வயதான ஒருவரை இடித்து விட்டாளாம். அவள் அலறிக்கொண்டே காரை நிறுத்தினார். அவள் இடித்த இடியானது அந்த மனிதனை அப்படியே தூக்கி ஆகாயத்தில் வீசினது. இது வனாந்திரமான இடத்தில் சம்பவித்தது. அவனை கண்டுபிடிக்கும்படி அவள் அங்கே ஓடினாளாம். ஆனால் அவனோ அங்கு எங்கும் இல்லை. எனவே அவள் என்ன செய்தால், அவளுக்கு பின்னாக காரில் வந்தவர்களும் அந்த வயதான மனிதன் தூக்கி ஆகாயத்தில் வீசப்படுவதை பார்த்தார்களாம். அவருடைய மேலங்கியானது அப்படியே திரும்பினதை ஆகாயத்தில் பார்த்தார்களாம். எனவே அவர்களும் கூட ஓடி போய் தேடி பார்த்து எங்கேயும் அவனை காணவில்லையாம். அவர்கள் காவலர்களை அழைத்தார்களாம். காவலர் வந்து அந்நிடத்தை சோதித்து பார்த்தபோது அங்கே ஒருவரையும் காணவில்லை. கார் மோதி அவனை இடித்து அவனை அப்படியே தூக்கி ஆகாயத்தில் எரிந்தது. நாங்கள் யாவரும் அதை கண்டோம் என்று எல்லாருமாய் சாட்சி கூறினார்கள். அந்த காரியம் சம்பவித்ததை 2 அல்லது 3 கார்கள் நிறைய வந்த அநேகர் கண்டிருக்கிறார்கள். காரியத்தை விசாரித்து பார்த்தபோது 5 வருடங்களுக்கு முன்னர் ஒரு வயதான மனிதன் தன் மேலங்கி அணிந்தவராய் அதே இடத்தில் கார் விபத்தில் சிக்கி மரித்து போனாராம். நீங்கள் இந்த இடத்தை விட்டு போகும் போது நீங்கள் மரித்து போவதில்லை. நீங்கள் ஒரு பாவியாய் இருந்தாலும் நீங்கள் திரும்பி வந்து உங்களுடைய சரீரத்தில் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தாக வேண்டும். பூமிக்குரிய இந்த கூடாரம் அழிந்து போனாலும் நமக்கு ஒரு கூடாரம் காத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு என் மார்பே என்று பெயர். அதுதான் வார்த்தை சரீரம். இப்பொழுது தேவன் அவருடைய சிருஷ்டிப்பின் இந்த கட்டத்திற்கு பின்னர் இயேசுவை மாம்ச ரூபத்துக்குள்ளாக்கினார். எதிலிருந்து? மகத்தான ஆதியின் ஆவியில் இருந்து பின்னர் மாம்சமாகும்படியாக கீழே இறங்கி வந்து அதை வெளியே கொண்டு வந்தார். வார்த்தையானது இன்னும் தன்னை உண்டாக்கிக் கொள்ளவில்லை. அது வெறுமனே உரைக்கப்பட்டாயிற்று. என் மார்பே வார்த்தை சரீரம். ஆவிகளாகிய நம் எல்லாருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படியாக அதற்கு பிறகு அவர் மாம்சமானார், இயேசுவானார், அழிவுள்ளவரானார். ஆபிரகாம் அவரை சந்தித்த போது அவர் மெல்கிசேதேக்காக இருந்தார். கடைசி முடிவில் தன்மைகள் என்னவெல்லாம் செய்யும் என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு ஆபிரகாமின் குமாரனும் ஒவ்வொரு விசுவாசத்தின் குமாரனும் முற்றிலுமாக அதே காரியத்தை செய்வான். ஆனால் நாம் எந்த விதமாய் வர வேண்டும் என்பதை நான் கவனிக்க விரும்புகிறேன். மட்டுமல்லாமல் அவர் எப்படி மாம்சமாக வர வேண்டியதாக இருக்கிறது என்பதை போபாசுரு ஜீவத்தில் ஒரு உறவின் முறையான் மீட்பராக அவர் வெளிப்படுத்தப்படுவதை நாம் காண்கிறோம். இப்பொழுது நாம் தன்மையை காண்கிறோம். அவருடைய ஆவியின் குமாரர்கள் இன்னும் வார்த்தை சைரத்தின் ரூபத்துக்குள் பிரவேசியாமல் ஆனால் ஒரு தியோபெனியாகவே இருக்கிறார்கள். இந்த சரீரமானது வார்த்தைக்கு கட்டுப்பட்டதாய் சரீர மறுரூபப்படுத்தலுக்காய் காத்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு குமார் என்ற முறையில் உனக்கும் அவருக்கும் வித்தியாசம் என்னவென்றால், பாருங்கள், ஆதியிலே அவர் வார்த்தையாயிருந்தார், ஒரு என்மார்பு சரீரமாயிருந்தார். அவர் உள்ளே வந்து மெல்கிசேதேக்கு என்ற நபரில் ஜீவித்தார். அதற்கு பின்னர் நாம் மெல்கிசேதேக்கு பற்றி கேட்டதே கிடையாது. ஏனென்றால் அவர் இயேசு கிறிஸ்துவாக ஆகிவிட்டார். மெல்கிசேதேக்கு ஒரு ஆசாரியராக இருந்தார், ஆனால் அவர் இயேசு கிறிஸ்துவாக ஆகிவிட்டார். இப்பொழுது நீங்கள் அதை தாண்டி விட்டீர்கள். ஏனென்றால் அந்த ரூபத்தில் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். உங்களால் இன்னும் அதை அறிய முடியாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் ஆதாமை போல வந்தீர்கள், என்னை போல வந்தீர்கள். நீங்கள் சோதிக்கப்படும்படியாக அந்த தன்மையில் இருந்து மாம்சத்துக்கு வந்தீர்கள். ஆனால் இந்த ஜீவியம் முடிந்த பிறகு இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் நமக்கு ஒரு கூடாரம் ஏற்கனவே அங்கேதான் நாம் போகிறோம். அதுதான் வார்த்தை. அதற்கு பின்னால் நம்மால் திரும்பி பார்த்து நாம் என்ன செய்தோம் என்பதை நம்மால் காண முடியும். இப்பொழுது நமக்கு அது புரிகிறதில்லை. நாம் வார்த்தையாக ஆனதே இல்லை. நாம் வெறுமனே மாமிசமானோம், ஆமிச மனிதனானோ, வார்த்தையாக அல்ல. கவனியுங்கள், மிகவும் தெளிவாக, நீங்கள் ஆதியிலே தேவனுடைய சிந்தையில் ஒரு எண்ணமாக இருந்தால் ஒழிய வார்த்தையாக ஆக முடியாது. அது தேவனுடைய முன்குறித்தலை நிரூபிக்கிறது. புரிகின்றதா? ஒரு எண்ணமாக இருந்தால் ஒழிய உங்களால் வார்த்தையாக ஆக முடியாது. முதலாவதாக நீங்கள் சிந்தையில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் பாருங்கள், சோதனையை சகிக்கும்படியாய் நீங்கள் தியோபெனியை தவிர்க்க வேண்டியதாக இருந்தது. பாவத்தினால் சோதிக்கும்படியாக நீங்கள் மாம்சத்தில் கீழே வர வேண்டியவளாயிருந்தீர்கள். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். பாருங்கள், முதலாவதாக நீங்கள் அவருக்குள்ளாக இருந்திருக்க வேண்டும். பின்னர் பாருங்கள், அவருடைய தன்மையிலிருந்து முறையான வரிசையில் நேராக கீழே வந்தார். விலகு தோட்டத்துக்கு முன்பாக அவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. ஆதியிலிருந்து அவர் வார்த்தையானார், தியோபெனியாக ஆனார். தோன்றவும் மறையவும் கூடியதான ஒரு சரீரம். அதற்கு பின்னரே அவர் மாம்சமாகி மறுபடியும் திரும்பி வந்தார். அந்த சரீரத்தை ஒரு மகிமையடைந்த நிலைமைக்குள் உயிர்ப்பிக்க செய்தார். ஆனால் நீங்களோ அந்த தியோபெனி ஆவிக்குரிய சரீரத்தை தவிர்த்து கடந்து பாவத்தினால் சோதிக்கப்படும்படியாக மாம்ச மனிதனாக ஆனீர்கள். பின்னர் இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் நமக்கு ஒரு கூடாரம் ஏற்கனவே காத்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு ஒரு கூடாரம் சரீரம் இன்னும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் பாருங்கள், இந்த சரீரமானது தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொள்ளும் போது அழிவில்லாத ஜீவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. அது இந்த சரீரத்தை தேவனுக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறது. ஹல்லேலூயா. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், அவனால் பாவம் செய்ய முடியாது. ரோமர் 8:1, ஆனபடினாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை. உங்களுடைய காரியம் அதில் தான் இருக்கிறது. பாருங்கள், அது உங்கள் சரீரத்தை கட்டுக்குள்ளாக்குகிறது. ஓ, என்னால் மட்டும் குடிபழக்கத்தை நிறுத்த முடிந்தால், என்னால் மட்டும் இதை செய்ய முடிந்தால், நீங்கள் அவ்விதமாய் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் கிறிஸ்துவுக்கு வந்தால் போதும், அவைகள் எல்லாம் போய்விடும். பாருங்கள், புரிகின்றதா? காரணம் என்னவென்றால், உங்களுடைய சரீரமானது ஆவிக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றது. இனி உலக காரியங்களுக்கு கட்டுப்பட போவதில்லை. அவைகள் மறுத்துவிட்டன, அவைகள் மறுத்துவிட்டன. உங்கள் பாவங்கள் ஞானஸ்தானத்துக்குள் அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாயிருக்கிறீர்கள். உங்களுடைய சரீரமானது ஆவியின் கட்டுப்பாட்டுக்குள்ளாகி சரியான விதமானது ஒரு ஜீவியம் செய்ய முயற்சிக்கும். அங்கே போகிறீர்கள், அரைக்கால் சட்டை அணிதல் முதலான காரியங்களை செய்து கொண்டு பரிசுத்தாவியை பெற்றுள்ளோம் என்று நீங்களாகி நீங்கள் கூறுகிறது போன்று உங்களால் அதை எப்படி செய்ய முடியும்? உங்களுக்குள்ளாக இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் அப்பேற்பட்டதான காரியங்களை செய்யும்படியாய் எப்படி அனுமதித்திருக்க கூடும்? அந்த விதமாக இருக்கவே முடியாது. நிச்சயமாக அப்படி இருக்கவே முடியாது. அவர் ஒரு அசுத்தமான ஆவி அல்ல, அவர் ஒரு பரிசுத்த ஆவியாயிருக்கிறார். பின்னர் நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்பட்ட போது அது உங்களை முழுவதுமாக அந்த ஆவிக்கு கட்டுப்படுத்துகிறது. அந்த ஆவியானது இந்த வார்த்தை வித்தை அல்லாமல் இவ்வுலகில் வேறொன்றும் இல்லை. இந்த வித்தான வார்த்தை வெளிப்படுகிறது, அல்லது அது உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, உயிரடைகிறது. வேதம் செய்யாது என்று கூறும் போது அந்த சரீரம் உடனே கீழ்படுகிறது. அங்கே ஒரு கேள்வியும் இல்லை. அது என்ன? அது உயிர்த்தெழுதலின் ஆச்சாரமாக இருக்கிறது. இந்த சரீரமானது மறுபடியும் எழுப்பப்படும். ஏனென்றால் அது ஏற்கனவே துவங்கிவிட்டது. ஒரு சமயத்தில் இந்த சரீரம் பாபத்திற்கும் தகுதிக்கும் சீர்கேட்டிற்கும் அடிமைப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுதோ அது ஆச்சாரத்தை பெற்றிருக்கிறது. அது பரலோகத்துக்குரியதாக மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலில் போகிறீர்கள் என்பதற்கு அது அச்சாரமாயிருக்கிறது. அதுதான் அச்சாரம். ஒரு வியாதியாக உள்ள மனிதன் மரித்துக் கொண்டு கிடக்கின்றார், மரணம் மாத்திரம் அவருக்கு விடப்பட்டிருக்கிறது. அவருக்கு சம்பவிக்க இருப்பதெல்லாம் அதுதான் மரணம். புற்று நோயினாலும் சயரோகத்தினாலும் தின்று போடப்பட்ட ஜனங்களின் உருவ நிழலை நான் பார்த்திருக்கிறேன். அதற்கு பின்னர் சுகமளிக்கப்பட்ட பூரண சுகத்துடனும் பலத்துடனும் இருப்பதையும் நான் பார்த்திருக்கிறேன். தெய்வீக சுகம் என்ற ஒன்று இல்லை என்றால் அப்போது உயிர்த்தெழுதலே இருக்க முடியாது. ஏனென்றால் தெய்வீக சுகமானது உயிர்த்தெழுதலின் அச்சாரமாயிருக்கிறது. அச்சார தொகை என்றால் என்ன பற்றி உங்களுக்கு தெரியுமா? புற்று பெற்றதன் அடையாளமான முன்பணமாகும். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளால் குணமானோ. கவனியங்கள், எவ்வளவு அற்புதமாயிருக்கிறது! நாம் அவரை நேசிக்கிறோம். இப்பொழுது இந்த சரீரமானது ஆவிக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. இன்னும் ஆத்ம உருவத்துக்குள் பிரவேசிக்கவில்லை. ஆனால் நாம் இன்னமும் மாம்ச உருவத்திலேயே இருக்கிறோம். ஆனால் வார்த்தைக்கு கட்டுப்பட்டிருக்கிறோம். மாம்சத்தில் நமக்கு உண்டாகும் மரணம் நம்மை அங்கு கொண்டு செல்லும். அதே விடமாக ஒரு சிறு குழந்தையை சிந்தித்து பாருங்கள். ஒரு தீ எடுத்துக் கொள்ளுங்கள். அவள் எவ்வளவுதான் பொல்லாதவளாய் இருந்தாலும், அவள் கர்ப்பவதியாக இருந்து ஒரு குழந்தைக்கு தாயாக வேண்டிய நிலையில் குழந்தை பிறப்பதற்கு முன்னால் அவனை கவனியுங்கள். அவள் எவ்வளவு கொடூரமுள்ளவளாக இருந்தாலும் சரி, அவள் மிகவும் அன்புள்ளவளாகி விடுகிறாள். ஒரு சிறிய தாய் அந்த குழந்தையின் மூலமாக ஒரு தாயாக போகின்றதை காணும் போது அவள் தெய்வீகமாக காணப்படுவதில் ஏதோ காரியம் இருக்கிறது. அது என்ன? இப்பொழுது அது இன்னும் ஜீவனை பெறவில்லை. அது வெறும் மாம்சமும் தசைகளுமாய் இருக்கிறது. அங்கே காணப்படுகின்ற துள்ளுதல் தசைகளின் துள்ளுதலை அல்லாமல் வேறொன்றும் இல்லை. ஆனால் அது கர்ப்ப பையிலிருந்து வெளிவரும் போது ஜீவ சுவாசத்தை தேவனதற்குள் ஊதுகிறார். பின்னர் அது கூச்சலிடுகிறது. பாருங்கள், எப்படி ஒரு இயற்கையான சரீரமானது ஆயத்தமாய் ஆகிறது, எவ்வளவு நிச்சயமாய் இருக்கிறதோ, அதே விதமாக அது இங்கே வரும்போது அதை பெற்றுக்கொள்ள ஒரு ஆவிக்குரிய சரீரமும் நிச்சயமாய் இருக்கும். பின்னர் ஒரு மனிதன் பரலோகத்திலிருந்து மறுபடியும் பிறக்கிறான். அவன் கிறிஸ்துவுக்குள் ஒரு ஆவிக்குரிய குழந்தையாயிருக்கிறான். பின்னர் இந்த மாமிச போர்வை கீழே விடும்போது அங்கே ஒரு இயற்கையான சரீரம் இருக்கிறது. தியோபடி மனித கைகளினால் செய்யப்படாததும் ஒரு ஸ்திரீனிடத்தில் இருந்து பெறவாததுமான ஒரு சரீரம் அதற்குள் நாம் பிரவேசிக்கிறோம். அந்த சரீரமானது திரும்பி வந்து ஒரு மகிமையடைந்த சரீரத்தை எடுத்துக் கொள்கிறது. அதன் காரணமாகத்தான் இயேசு மரித்த போது நரகத்துக்கு போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த தியோபனிக்குள்ளாக திரும்பினார். ஓ அதிசயம்! தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். 2 கொரிந்தியர் 5:1, இந்த பூமிக்குரிய சரீரம் அழிந்து போனாலும், இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும், நமக்கு வேறொன்று இருக்கிறது. பாருங்கள், அது தேவனிடத்திலிருந்து தன்மையிலிருந்து நேராக மாமிசமாக வருவதற்காக அதை தவிர்த்தோம். ஆதாமை போல பாவத்தினால் சோதிக்கப்படும்படியாக அப்படி வந்தோம். ஆனால் அவருடைய வார்த்தையின் பரிசோதனை முடிந்த போது பின்னர் நாம் உலக தோற்றத்துக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த சரீரத்தை நாம் எடுத்துக் கொள்கிறோம். நாம் சோதிக்கப்பட்டு பரீட்சிக்கப்படுவதற்காக அந்த வார்த்தையாகிய சரீரத்தை தாண்டி இங்கே வந்திருக்கிறோம். நாம் வார்த்தை சரீரத்தின் வழியாக மட்டும் வந்திருந்தால் நமக்கு சோதனையே இருந்திருக்காது. நாம் எல்லா காரியங்களையும் அறிந்தவர்களாயிருப்போம். அக்காரணத்தினால் தான் இயேசுவானவர் எல்லா காரியங்களையும் அறிந்தவராயிருந்தார். ஏனென்றால் அவர் மாம்சமாவதற்கு முன்னதாக அவர் வார்த்தையாயிருந்தார். அதற்கு பிறகு நாம் வார்த்தையாகிறோம். நாம் வார்த்தைக்கு பங்காளிகளாக இருக்கும்படியாக இங்கே நாம் வார்த்தையின் சாயலாக உருவாக்கப்படுகிறோம். ஆதியிலிருந்தே முன்குறிக்கப்பட்டிருக்கின்றபடியால் நாம் வார்த்தையை புசிக்கிறோம். பார்த்தீர்களா, நீங்கள் உங்கள் பிரயாணத்தை துவக்கின ஆதியிலே அந்த சிறு ஜீவ பொறி உங்களுக்குள்ளாக இருந்ததினால் தான் உங்களில் அநேகருக்கு அது நினைவிருக்கும். நீங்கள் இந்த சபையை சேர்ந்து கொண்டீர்கள், அந்த சபையை சேர்ந்து கொண்டீர்கள், இதை செய்ய முயற்சித்தீர்கள், அதை செய்ய முயற்சித்தீர்கள், ஒன்றும் உங்களை திருப்திப்படுத்தவில்லை. அது உண்மையே. ஆனால் ஒரு நாள் நீங்கள் அதை அடையாளம் கண்டு கொண்டீர்கள். சரியா? அன்று நாள் இரவு நான் எங்கோ பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். நான் நினைக்கிறேன் அது கலிபோர்னியா அல்லது அரிசோனாவாக இருக்க வேண்டும் என்று. ஒரு மனிதன் கோழியை அடைக்காக்க வைத்த போது அதன் கீழ் ஒரு கடுகு முட்டையும் வைத்த கதையை அங்கு கூறினேன் என்று நினைக்கிறேன். அந்த கடுகு முட்டை பொறித்த போது அந்த கோழி குஞ்சுகளை காட்டிலும் கடுகு குஞ்சு வினோதமாக காணப்பட்டது. ஆனால் கடுகு குஞ்சு சுத்தி நடந்தது, அந்த கோழி குஞ்சுகளின் மத்தியில் அது அசிங்கமாக இருந்தது. ஏனென்றால் அந்த கோழி எப்படி கொக்கரிக்கிறது என்றும் அந்த குப்பை மேட்டை கிளறி எப்படி சாப்பிடுகிறது என்பதையும் அதனால் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. அதன் கருத்தை அதனால் அறிய முடியவில்லை. பெட்டை கோழியானது வாருங்கள், தேனே சாப்பிடுங்கள் என்று கூறும். இதுவோ ஒரு கழுகு, அந்த விதமாக அது சாப்பிடாது, அது அதனுடைய ஆகாரமும் அல்ல. அந்த கோழி வெட்டிக்கிளி முதலானவர்களை பிடித்து கோழி குஞ்சுகளை சாப்பிட கூப்பிடும். அந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் கோழி அதனோடு கொங்கரித்துக் கொண்டே அது சாப்பிடும். ஆனால் அது சிறிய கழுகு குஞ்சுக்கோ அதை செய்ய முடியவில்லை. அது சரியாகவும் அதற்கு காணப்படவில்லை. ஆக ஒரு நாள் தாய் கழுகானது அதை தேடிக்கொண்டு வந்தது. கழுகு குஞ்சு அதன் கொக்கரிப்பை கேட்டும் தன்னால் முடிந்தவரை கொக்கரிக்க முயற்சித்தது. ஆனால் அதனால் செய்ய முடியவில்லை. ஒரு கோழி குஞ்சை போன்று கிளற முயற்சித்தது. ஆனால் அதனால் முடியவில்லை. பாருங்கள், அது ஒரு கழுகாய் இருந்தது. துவக்கத்திலிருந்தே அது ஒரு கழுகாய் இருந்தது. அது ஒரு கோழியின் அடையின் கீழ் பொறிக்கப்பட்டது. அது சில சபை அங்கத்தினர்களை போன்று அது இருக்கின்ற விதத்தை குறித்து அது இருக்கிறது. ஆனால் அதன் தாய் அது இருக்கின்ற இடத்திற்கு மேலாக பறந்து வந்து சத்தமிட்டது. உடனே அந்த சத்தத்தை அது அடையாளம் கண்டுகொண்டது. அந்த சத்தம் சரியாக இருக்கிறதே. அது துவக்கத்திலேயே ஒரு கழுகாய் இருந்தது. விசேஷம் அல்லது வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இவைகளை குறித்த காரியங்களையும் அந்த வண்ணமாகவே இருக்கிறது. ஒரு மனிதன் நித்திய ஜீவனுக்கு என்று முன்குறிக்கப்பட்டிருப்பானால் அந்த உண்மையான ஓசையை, தேவரின் சத்தத்தை அவன் கேட்கும் போது அதனின்று எந்த காரியத்தாலும் அவனை தவிர்க்க முடியாது. சபையானது ஒரு கால அற்புதங்களின் காலங்கள் கடந்து போய்விட்டது. இங்கே நின்று இதை சாப்பிடு, இங்கே நின்று அதை சாப்பிடு என்று கொக்கொக்கென்று கூறுமானால் அந்த தானிய கலத்தின் ஆகாரம் அதற்கு போதுமானதல்ல. அவன் போய்விட்டான், எல்லாம் கைங்கரும். அவன் தரையை விட்டு எழும்பி விட்டான். அநேக கிறிஸ்தவத்திலும் காரிய விபத்துமாகவே இருக்கிறது. தரையை விட்டு அவருடைய பாதங்களை எழுப்பவே முடியாது. அந்த வயதான தாய் கழுகு, மகனே குதி, நீ ஒரு கழுகு, இங்கே நான் இருக்கும் இடத்திற்கு வா என்று கூறினது. அந்த கழுகு குஞ்சானது, அம்மா, என்னுடைய ஜீவியத்தில் நான் குதித்ததே இல்லை என்று கூறினது. அதற்கு தாய் கழுகு, சரி, நீ குதி, நீ துவங்கும் போதே கழுகாயிருக்கிறாய், நீ ஒரு கோழி குஞ்சு அல்ல என்று கூறினது. தன்னுடைய முதல் குதியை குதித்து ரெக்கையை அடித்தது அவ்வளவு நன்றாக செய்யவில்லை. ஆனால் தரையை விட்டு எழும்பி விட்டது. அந்த விதமாகத்தான் நாமும் செய்கிறோம். எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமாக விசுவாசத்தினால் நாம் தேவனை ஏற்றுக்கொண்டோம். அதற்குள்ளாக ஏதோ இருக்கின்றது. பாருங்கள், அந்த நித்திய ஜீவனுக்கென்று நீங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதன் பாட்டனும் பாட்டியும் கூட கழுகுகள். இதுவும் துவக்கம் முதல் கழுகாகவே இருந்தது. கழுகுகள் மற்றவைகளோடு கலவாது. அது ஒரு கலப்பினவே கிடையாது, அது ஒரு கழுகாய் இருந்தது. தேவனுடைய வார்த்தை தான் கழுகின் ஆகாரம் என்று அடையாளம் கண்டு கொண்டதற்கு பின்னர் நீங்கள் மற்ற காரியங்களை விட்டு விட்டீர்கள். அதற்கு பின்னரே நீங்கள் ஜீவிக்கின்ற தேவனுடைய ஜீவிக்கின்ற சாயலுக்குள்ளாக உருவாக்கப்பட்டீர்கள். இந்த பூமிக்குரிய கூடாரம் அடைந்து போனாலும் நமக்கு வேறொரு கூடாரம் காத்துக் கொண்டிருக்கிறது. அது சரிதான சகோதரன் பிரண்ணாம் என்று நீங்கள் கூறலாம். சரி, நாம் ஒரு சில கழுகுகள் எடுத்துக்கொண்டு ஒரு சில நிமிடங்கள் அவைகளை குறித்து பார்ப்போம். பெயர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தால், ஒரு தீர்க்கதரிசியானவர் வேதத்தில் கழுகு என்று அழைக்கப்படுகிறான் என்று எல்லாருக்கும் தெரியும். மோசே என்று பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். ஒரு நாள் தேவனை அவனை அழைத்து தேசத்துக்குள்ளாய் அவனை பிரவேசிக்க அனுமதியாமல் அவனை ஒரு கண்மலையின் மேல் நிறுத்தி அவன் மரித்தான். தூதர்கள் வந்து அவனை தூக்கிக் கொண்டு அவனை அடக்கம் செய்தார்கள். இன்னொரு மனிதன் ஒரு கழுகு இருந்தான். அவன் மறிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிற்று. அவன் வெறுமனை யோர்தானை கடந்தான். தேவன் அங்கே கீழே ஒரு ரதத்தை அனுப்பினார். இந்த மாம்சமான மேலங்கியை கீழே இருந்து விட்டு மேலெழும்பி நித்தியமான பரிசை பிடித்துக் கொண்டார்.
800 வருடங்களுக்கு
பின்னர் மறுரூப மனையின் மேல் இந்த இரு மனிதர்களும் நின்றார்கள். மோசேயின் தலையில நூற்று கணக்கான பரிசுகளாக அருகிக் கொண்டிருந்தது. ஆனால் இங்கேயோ பேதுருவும் யோவானும் யாக்கோபும் அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய உருவத்தில் அவர்கள் இருந்தார்கள். ஆமென். இந்த பூமிக்குரிய கூடாரம் அடைந்து போனாலும் நீங்கள் இந்த உலகத்தில் வழிபட்ட தேவனுடைய தன்மையில் ஒன்றாய் இருப்பீர்களானால் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போகும் போது உங்களுக்கு என்று ஒரு சரீரம் காத்துக் கொண்டிருக்கும். அவர்கள் அங்கே மருதூப மணியின் மேல் அவர்களுடைய தியோப்பனி சரீரத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் வார்த்தை தங்களிடத்தில் வந்துதானே தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள். இன்னொரு காலத்தில் இருந்த சாமுவேல் என்று பெயர் கொண்ட இன்னொரு தீர்க்கதரிசி நாம் கவனிப்போமாக. அவன் ஒரு மகத்தான மனிதன். அவன் இஸ்ரவேலுக்கு உபதேசித்தான். ஒரு ராஜாவை அவர்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ளக் கூடாது என்று அவன் கூறினான். அவன் ஜனங்களிடம், நான் கர்த்தருடைய நாமத்தில் கூறினவைகளில் நிறைவேறாமல் போன காரியங்கள் ஏதாயிலும் உண்டா என்று கேட்டான். அவர்கள் அதற்கு இல்லை, நீர் கர்த்தருடைய நாமத்தில் கூறின காரியங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கின்றன என்று கூறினான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். அவன் மறுத்து போனான். சுமார் 3 அல்லது 4 வருடங்களுக்கு பின்னர் ராஜா ஒரு தொல்லையில் சிக்கிக் கொண்டான். அது கட்டாக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்படுவதற்கு முன்னதாக அவன் பரதீசில் இருந்தான். எண்ணேரில் இருந்த அந்த தரிசனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ சவுலுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக யாரையோ அழைத்தாள். அவன் எழுப்பி நிற்கின்றதை அந்த அஞ்சனை பார்க்கிற அந்த ஸ்திரீ கண்டவுடன் அவள், இதோ தேவன் பூமியிலிருந்து எழுப்பி வர காண்கிறேன் என்று கூறினாள். அந்த மனிதன் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையில் அழுகிற பின்னர் இதோ இங்கே அவன் அந்த குகையில் தீர்க்கதரிசின் அங்கே அணிந்தவனாய் நின்று கொண்டு இன்னமும் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். ஆமென். என்றால் அவன், நீ தேவனுக்கு சத்துருவாக ஆகிக் கொண்டிருக்கும் போது நீ ஏன் என்னை என்னுடைய இளைப்பாறுதலிருந்து எழுப்பி வரச் செய்தாய் என்று கேட்டான். அவன் தீர்க்கதரிசனம் இருக்கிறதை கவனியுங்கள். நாளை இரவு இந்நேரத்துக்குள் நீ என்னிடத்தில் இருப்பாய். அவன் இந்த சரீரத்திலிருந்து போய்விட்டாலும் அவன் இன்னமும் தீர்க்கதரிசியாய்தான் இருந்தான். பாருங்கள், அவன் இங்கே வார்த்தையின் ஒரு பாகமாக ஆனான். பாருங்கள், அவன் மாம்ச ஜீவியத்திலிருந்து உலக தோற்றத்துக்கு முன்னதாக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருந்த சரீரத்துக்குள் திரும்பி போய்விட்டான். அவன் வார்த்தையாயிருந்த தியோபனிக்குள் பிரவேசித்து விட்டான். உங்களுக்கு அது புரிகின்றதா? நாம் இங்கிருந்து திரும்பும் போது எல்லா விசுவாசிகளும் அங்குதான் போகிறார்கள். பின்னிறந்த ரூபத்தில் திரையானது நீக்கப்படுகிறது. பாருங்கள், அதற்குள்ளாக பிரவேசித்த பின்னர் நீங்களும் கூட வார்த்தை. சற்று முன்பு ஒரு குழந்தையை பற்றி நான் கூறினது போன்று இப்பொழுது கவனியுங்கள். இந்த காரியங்களை அறியும்படி முத்திரைகள் திறக்கப்பட்டதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்பதே என்னுடைய ஜபமாயிருக்கிறது. இப்பொழுது மெல்கிசேதேக்கை பற்றின உண்மையான வெளிப்படுத்தல் இப்பொழுது அறியும்படியாய் வருகிறது. அதாவது அவர் மாமிசமாக ஆவதற்கு முன்பாக அவர் வார்த்தையாகிய தேவனாயிருந்தார். ஏனென்றால் அவர் அவ்விதமாய் இருக்கத்தான் வேண்டும். அவரை போன்று வேறு யாரும் அழிவில்லாதவராய் இருக்க முடியாது. பாருங்கள், எனக்கு தகப்பனும் தாயும் இருக்கிறார்கள், உங்களுக்கும் கூட இருக்கிறார்கள். இயேசுவுக்கு தகப்பனும் தாயும் இருந்தார்கள். ஆனால் இந்த மனிதனுக்கோ தகப்பனும் இல்லை அல்லது தாயும் இல்லை. இயேசுவுக்கு அவர் துவக்கின ஒரு நேரம் உண்டா இருந்தது, இந்த மனிதனுக்கோ அது கிடையாது. இயேசு அவருடைய ஜீவனை கொடுத்தார், இந்த மனிதனாலோ கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் ஜீவனாய் இருந்தார். அவர் எல்லா நேரத்திலும் அதே மனிதனாகவே இருந்தார். தேவனே உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்று நம்புகிறேன். எல்லா நேரத்திலும் அதே நபராய் இருந்தார். அவருடைய பட்டத்தை கவனியுங்கள், நீதியின் ராஜா. இப்பொழுது எபிரேயர் 7:2, நீதியின் ராஜா மற்றும் சமாதானத்தின் ராஜா. அவர் 2 ராஜாக்களாயிருந்தார். இப்பொழுது கவனியுங்கள், எபிரேயர் 7:2, நீதியின் ராஜா மற்றும் சமாதானத்தின் ராஜா. அவர் அங்கே 2 ராஜாக்களாயிருந்தார். இப்பொழுது அவர் மாம்சத்தில் வந்து அவருடைய சரீரத்தை பெற்றுக் கொண்டபடியினார். வெளிப்படுத்தல் 21:16 அவர் ராஜாதி ராஜா என்று அழைக்கப்பட்டார். அவர் அந்த 3 ஒருங்கே சேர்ந்தவராயிருந்தார். புரிகின்றதா? ராஜாவாகிய தேவன், ராஜாவாகிய தியோபனி, ராஜாவாகிய இயேசு, அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டாயிற்று. ஆத்மா, சரீரம், ஆவியை போன்று ஒன்றை உண்டாக்க இவை எல்லாம் வருகிறது. மட்டுமல்லாமல் அவர் பிதாவாயிருந்தார், அதுதான் முதலாவது. குமாரன் பரிசுத்த ஆவியாகிய ஆவி,
King of righteousness, the Spirit attribute,
நீதியின் ராஜா, ஆவியின் தன்மை, தியோபனி, சமாதானத்தின் ராஜா, தியோபனி.
And in flesh he was King of kings.
மாமிசத்தில் அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். யாத்ராகமம் 33:2 மோசே அவரை கண்டான், அப்பொழுது அவர் ஒரு தியோபனியாக இருந்தார். மோசே தேவனை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான், அவருடைய சத்தத்தை அவன் கேட்டிருக்கிறான், அவனோடு அவர் பேச கேட்டிருக்கிறான். ஒரு மகத்தான அக்னி ஸ்தம்பத்தில் அங்கே ஒரு புதரில் அவரை கண்டான். நீர் யார், நீர் யார் என்று நான் அறிய வேண்டும் என்று அவன் சொன்னான். நான் உம்மை பார்க்க அனுமதிப்பீரானால் நான் உம்முடைய முகத்தை காண வேண்டும் என்று கூறினான். ஒரு மனுஷனும் என் முகத்தை காண முடியாது, நான் என்னுடைய கரத்தை உன்னுடைய கண்கள் மீது வைத்து நான் கடந்து போவேன், என் கரத்தினால் உன்னை மூடுவேன், நீ என் பின்பாகத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்று கூறினார். பார்த்தீர்களா, அவர் அவ்விதமாய் செய்த போது அது ஒரு மனிதனுடைய முதுகு போன்று காணப்பட்டது, அது ஒரு தியோபனி சரீரம். அதற்கு பின்னர் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்ற வார்த்தை மோசேக்கு வந்தது, அதுதான் வார்த்தை. நான் இருக்கிறவனாக இருக்கிறேன் என்ற வார்த்தை மோசேக்கு பட்டி எறிகின்ற புதரில் அக்னி ஸ்தம்ப வடிவில் வந்தது. தியோபனியிலிருந்து வார்த்தை வந்தது. ஓக் மரத்தின் கீழ் அவர் ஆபிரகாமுக்கு ஒரு மனிதனாக அந்த தியோபனியில் வந்தார். அங்கே ஆபிரகாமிடத்திற்கு 3 மனிதர்கள் வந்து ஓக் மரத்தின் கீழ் உட்கார்ந்தார்கள். 3 பேர்கள். கவனியுங்கள், அவர் ஆபிரகாமிடம் பேசினதற்கு பின்னர் அவர் ஏன் வந்தார்? ஆபிரகாம் வாக்குத்தத்தையும் வருகின்ற குமாரனை குறித்த செய்தியையும் உடையவனாய் ஆபிரகாம் இருந்தான். அது மட்டுமல்லாமல் தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை கொண்ட வார்த்தை தீர்க்கதரிசியாயிருந்தான். வார்த்தைக்கு முரணாயிருந்த எல்லாவற்றையும் இல்லாதது போல் கருதுகின்றவனாயிருந்தான். வார்த்தை எவ்வளவு பரிபூர்ணமாய் இருக்கிறது என்று பாருங்கள். வார்த்தை தீர்க்கதரிசியிடத்திற்கு வந்தது. பாருங்கள், அங்கே தேவன் தியோபனியில் இருந்தார். வேதம் கூறுகின்றது வார்த்தை தீர்க்கதரிசியிடத்திற்கு வருகிறது என்று. இங்கேயோ வார்த்தை தியோபனியில் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், அது தேவனா? தேவன் தான் என்று ஆபிரகாம் கூறினார். ஆபிரகாம் அவரை ஏலோயும் என்று அழைத்தான். ஆதியாகமம் 1 ஆதியிலே வானத்தையும் பூமியையும் ஏலோயும் உண்டாக்கினார் என்பதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 18 ஆபிரகாம் இந்த நபரை அழைத்து அங்கே உட்கார்ந்து அவரோடு பேசினார். அப்பொழுது அவருக்கு பின்னாக இருந்த கூடாரத்தில் அவரை குறித்து சாராய் தன் இருதயத்தில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற ரகசியத்தை அவரால் கூற முடிந்தது. ஆபிரகாம் அப்பொழுது அவரை பார்த்து அது ஏலோயும் என்று கூறினார். அவர் ஒரு தியோபனி உருவத்தில் இருந்தார். உங்களுக்கு புரிகின்றதா? கவனியுங்கள், அவர் அப்பொழுது தியோபனி உருவத்தில் இருந்தார் என்பதை நாம் கண்டறிந்தோம். அவன் அவரை தேவனாகிய கர்த்தர் ஏலோயும் என்று அழைத்தான். இப்பொழுது ஆதியாகமம் 18 அது உண்மை என்று கண்டோம். இப்பொழுது கவனியுங்கள், அங்கே சேர்ந்து 3 பேர்கள் இருந்தன. ஆனால் ஆபிரகாம் மூவரை சந்தித்த போது அவன் ஆண்டவரே என்றான். ஆனால் அங்கே சோதோமில் லோத் இருந்த போது 2 பேர்கள் வருகின்றதை அவன் கண்டு ஆண்டவன் மார்களே என்று அழைத்தான். பாருங்கள், காரணம் என்ன? முதலாவதாக லோத் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, அது உண்மை. அல்லது அவன் அந்த வேலையின் தூதனும் அல்ல. எனவே அவனுக்கு அவரை பற்றின வெளிப்பாடு இல்லாமல் இருந்தது. சரியாக அதுதான் காரணம். லோத்தினால் அவர்களை பார்த்து ஆண்டவன் மார்களே என அழைக்க முடிந்தது. 1 பேர்கள் இருந்திருந்தால் அப்பொழுது அவன் ஆண்டவன் மார்களே என்று அழைத்திருப்பான். ஆனால் எத்தனை பேர்கள் ஆபிரகாமை சந்தித்தாலும் பரவாயில்லை, அப்பவும் ஆபிரகாமுக்கு அது ஒரே தேவன் தான். தேவன் அங்கே இருக்கிறார். இதுவோ மெல்கிசேதேக்கு. கவனியுங்கள், யுத்தம் முடிந்த பின்னர் மெல்கிசேதேக்கு தன்னுடைய ஜெயங்கொண்ட குமாரனுக்கு தாபோஜனம் கொடுத்தார். அதை சற்று சிந்தித்து பாருங்கள். அவருடையதில் ஒரு பகுதியை கொடுத்தார். நாம் இங்கே பாவனையில் தாபோஜனம் இருக்கின்றதை நாம் காண வேண்டும். யுத்தத்துக்கு பின்னர் அவர் தம்மையே அவனுக்கு கொடுத்தார். என்றால் தாபோஜனமானது கிறிஸ்துவின் ஒரு பகுதியாயிருக்கிறது. எல்லா போராட்டமும் முடிந்த பின்னர், போராட்டத்திலிருந்து நீங்கள் கஷ்டப்பட்டு ஜெயித்து வெளிவந்த பின்னர், அதற்கு பிறகுதான் நீங்கள் கிறிஸ்துவில் பங்கெடுக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவில் ஒரு பகுதியாக ஆகின்றீர்கள். உங்களுக்கு புரிகின்றதா? யாக்கோபு நாள் முழுவதுமாய் போராடி அவனவனை ஆசீர்வதிக்கும் வரைக்கும் அவரை விடவே இல்லை. அது உண்மை. ஜீவனுக்காக போராட்டம். யுத்தம் முடிந்த பின்னர் அப்பொழுதுதான் தேவன் தம்மில் இருந்த பகுதியை உங்களுக்கு கொடுக்கிறார். அதுதான் அவருடைய உண்மையான ராபோஜனம். இந்த அப்பம் அவருக்கு பிரதிநிதித்துவமாக இருக்கிறது. நீங்கள் போராடி ஜெயித்து வெளிவராமல், தேவனின் ஒரு பகுதியாக ஆகாமல் நீங்கள் அதில் பங்கெடுக்க கூடாது. நினைவிருக்கட்டும், இது சம்பவித்த நேரத்தில் ராபோஜனம் நியமிக்கப்பட்டிருக்கவில்லை. கிறிஸ்துவின் மரணத்திற்கு முன்பாக கிடையாது. இச்சம்பவத்துக்கு அநேக நூற்றாண்டுகளுக்கு பின்னரே அது நியமிக்கப்பட்டது. ஆனால் மெல்கிசேதேக்கு தன்னுடைய குமாரனாகிய ஆபிரகாம் வெற்றியை ஜெயித்த பின்னர் மெல்கிசேதேக்கு அவனை சந்தித்து அவனுக்கு அப்பமும் காட்சிரசமும் கொடுத்தார். இந்த பூமிக்குரிய போராட்டம் முடிந்த பின்னர் நாம் அவரை நடு ஆகாயத்தில் சந்தித்து மீண்டுமாய் அப்பம் பிடித்ததில் பங்கு பெறுவோம் என்பதையே இது காட்டுகிறது. அதுதான் கல்யாண விருந்து. இனி முதல் இந்த திராட்சை பயரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நாம் பானம் பண்ணும் நாள் வரைக்குமாய் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அது சரிதானே? மீண்டுமாய் கவனியுங்கள், ஆபிரகாம் தன் வீட்டுக்கு திரும்பி போவதற்கு முன்னர் அவனை சந்திக்க மெல்கிசேதேக்கு சென்றார். இங்கே நமக்கு என்ன அழகான ஒரு மாதிரி இருக்கிறது. யுத்தம் முடிந்து வீட்டுக்கு திரும்பி போவதற்கு முன்னர் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை சந்தித்தார். நாம் வீட்டிற்கு போவதற்கு முன்னர் நடு ஆகாயத்தில் இயேசுவை சந்திக்கிறோம். அது சரிதானே? நாம் நடு ஆகாயத்தில் அவரை சந்திக்கிறோம் என்று ஒன்று தெசலோனிக்கேயர் நமக்கு கூறுகிறது. ரெபெக்காள் குளிர்ச்சியான வேளையில் வயல் வெளியிலே ஈசாக்கை சந்தித்தது ஒரு அழகான மாதிரியாயிருக்கிறது. நாம் நடு ஆகாயத்திலே அவரை சந்திப்போம் அமீரமாக ஒன்று தெசலோனிக்கேயர் நமக்கு கூறுகிறது. கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு தடையாகவோ அல்லது தொல்லையாகவோ இருக்க மாட்டோம். ஏனென்றால் தேவயக்கான முடங்கும் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் அவர்களோட கூட கர்த்தரை சந்திக்கும்படியாய் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். பரிபூர்ணமாய் இருக்கிறது. இவைகள் எல்லாம் மாதிரிகளாய் இருக்கிறது. ஆகையினால் தியோப்பினி, நீங்கள் மறித்து அந்த தியோப்பினிக்குள் பிரவேசிக்கும் போது என்ன சம்பவிக்கிறது? மீட்கப்பட்ட சரீரத்தை எடுத்துக் கொள்வதற்காக தியோப்பினி பூமிக்கு வருகிறது. நீங்கள் இங்கே ஆகாயத்தில் இருப்பீர்களானால் தியோப்பினியை சந்திக்கும்படி நீங்கள் சரீரத்தை எடுக்கிறீர்கள். அங்கேதான் காரியம். எடுத்துக் கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் கர்த்தரை சந்திக்க போகிறோம். தேவனை அல்லாமல் வேறு யாராய் இந்த மெல்கிசேதேக்கு இருக்க முடியும்? பிரயாணத்திலும் மரணத்திலும் மறித்த பின்னர் நாம் எங்கே போகிறோம் என்ற நம்முடைய ஜீவனின் முழு ரகசியத்தையும் நாம் இங்கே தெளிவாய் காண்கிறோம். மட்டுமல்லாமல் முன்குறிப்பும் இங்கே தெளிவாய் காணத்தக்கதாய் இருக்கிறது. நாம் இதை போதிக்கின்ற வேளையிலே இதை கூர்ந்து கவனியுங்கள். அவருடைய ரகசியத்தில் அவர் வைத்திருந்த நித்திய நோக்கத்தின் படிகள் இப்பொழுது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், பரிபூர்ணத்திற்கு இந்த மூன்று படிகள் இருக்கின்றன. அவர் உலகத்தை மீட்டுக் கொண்டது போல் அதே விதமாக அவர் அவருடைய சபையை மீட்டுக் கொண்டார். அவர் ஜனங்களை மூன்று படிகளில் மீட்டுக் கொண்டார். இப்பொழுது கவனியுங்கள், முதலாவது படி லூத்தர் பிரசங்கித்தது போன்று நீதிமானாக்கப்படுதலாய் இருக்கிறது. இரண்டாவது படி வெஸ்லி பிரசங்கித்த பரிசுத்தமாகுதலாய் இருக்கிறது. மூன்றாவது படி பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாய் இருக்கிறது. அது சரியே. அதற்கு பிறகுதான் எடுத்துக் கொள்ளப்படுதல் வருகிறது. இப்பொழுது உலகத்தை அவர் எவ்வாறு மீட்டுக் கொண்டார்? அது பாவம் செய்த போது முதலாவதாக அவர் செய்தது அதை தண்ணீர் ஞானஸ்தானத்தினால் கழுவினார். அது உண்மை. அதற்கு பின்னர் அவர் தம்முடைய ரத்தத்தை கல்வாரி சிலுவையிலிருந்து பூமியின் மேல் சிந்தி அதை பரிசுத்தப்படுத்தி அதை தமக்கு சொந்தமானது என்று அழைத்தார். அதற்கு பின்னர் அவர் என்ன செய்தார்? உனக்குள்ளிருந்து எல்லா உலகத்தையும் கிழித்து வெளியே எடுத்துவிட்டு அதை முழுவதுமாக பரிசுத்த ஆவியின் அக்னியை அபிஷேகத்தினால் புதுப்பித்தார். அவர் உலகத்தையும் புதுப்பிப்பார். அது அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டு கோடிக்கணக்கான மைல்களுக்கு உயிரே உள்ள கிருமிகள் அனைத்து நின்றும் சுத்திகரித்து எல்லா காரியங்களும் அங்கே சுத்தமாக்கப்படும். அதற்கு பின்னர் அங்கே புதிய வானமும் புதிய பூமியும் வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பற்றிக் கொண்ட பின்னர் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கிறீர்கள். பார்த்தீர்களா? அங்கே தான் காரியம். முழு காரியமும் எவ்வளவு தெளிவாய் இருக்க கூடுமோ அவ்வளவு தெளிவாக்கப்பட்டாயிற்று. எல்லா காரியங்களும் மூன்று படிகளில் இருக்கிறது. இயற்கையான பிறப்பு மூன்று படிகளில் இருக்கிறது. ஒரு கர்ப்பவதியான ஸ்திரீக்கு முதலாவதாக சம்பவிக்கின்ற காரியம் என்ன? முதலாவதாக உடைகிறது என்ன? தண்ணீர். அடுத்து சம்பவிக்கிறது என்ன? ரத்தம் உடைகிறது. அடுத்து சம்பவிக்கிறது என்ன? ஜீவன் உண்டாகிறது.
தண்ணீர் ரத்தம் ஆவி. ஒரு தாவரத்திற்கு என்ன சம்பவிக்கிறது? அழுகி போகின்றது. முதலாவது காரியம் என்ன? தண்டு. அடுத்தது என்ன? பட்டு குஞ்சம். அடுத்தது என்ன? பதர் உமி. அதற்கு பின்னர் தானியம் அதற்குள்ளிருந்து வெளிவருகிறது. தானியத்துக்கு அது வர வரைக்கும் அதன் மூன்று படிகள். சரியாக அப்படியே தேவனது ரூபகாரப்படுத்துகிறார். அது எப்பொழுதும் சரியாகவே இருக்கிறது. அது உண்மை என்று தேவன்
ரூபகாரப்படுத்தினார்.
மீட்பின் திட்டத்தில் முன்குறிக்கப்பட்டவர்கள் மட்டுமே கருதப்படுகிறார்கள் என்பது தெளிவாக காட்டப்படுகிறது. உங்களுக்கு அது புரிகின்றதா? நான் அதை மீண்டுமா சொல்லட்டும். முன்குறிக்கப்பட்டவர்கள் மட்டுமே மீட்பின் திட்டத்தில் கருதப்படுகிறார்கள். ஜனங்கள் தாங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்பதை போன்று தங்களை காட்டிக் கொள்வார்கள். ஆனால் உண்மையான மீட்பு முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தானே. காரணம் மீட்கப்படுதல் என்ற வார்த்தையின் அர்த்தமே என்னவென்றால் அதன் ஸ்தானத்தில் அதை திரும்ப கொண்டு வருதல் என்பது. அது சரியா? மீட்கப்படுதல் என்றாலே எந்த ஒரு பொருளையும் அதன் மூல ஸ்தானத்திற்கு திரும்பி கொண்டு போதலாகும். அல்லேலூயா. எனவே முன்குறிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே திரும்ப கொண்டு வரப்படுவார்கள் என்றால் மற்றவர்கள் அங்கிருந்து வரவில்லை. புரிகின்றதா? திரும்ப கொண்டு வருதல் ஆதியிலே அவரோடு கூட நித்தியமாக இருந்திருக்க வேண்டும். உனக்குள்ளாக இருக்கின்ற நித்திய ஜீவன் நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்று அவருடைய சிந்தை. நீ ஆண்டவரமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உதாரணமாக நான் பிரசங்கப்பிடத்தில் நிற்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு இன்றிரவு கேட்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அப்பொழுதுதான் நாம் அவருடைய நித்திய நோக்கத்தை நிறைவேற்றுவளாயிருப்போம். வீட்டை விட்டு வெளியேறி வந்த ஒருவன் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றவே பூமிக்கு வந்துள்ளான். சரிதானா? சரி. பின்னர் அதெல்லாம் முடிந்து தீர்ந்த பின்னர் அது ஒரு மகிமை அடைந்த நிலைக்கு திரும்ப கொண்டு வரப்படுகிறது. அது முதிர்ச்சி அடைந்து மீண்டுமாய் கொண்டு வரப்படுகிறது. பவுலை சிறைச்சேதம் செய்வதற்காக அவர்கள் ஒரு மேடையை கட்டிக்கொண்டிருந்த போது பவுலை பார்த்து, ஓ மரணமே, ஊரெங்கே? ஓ பாதாளமே, உன் ஜெயம் எங்கே? நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று கூறினதில் வியப்பொன்றுமில்லை. அவன் சொன்னான், ஓ மரணமே, நீ என்னிடத்தில் என்னை அலர வைக்க முடியும் என்று சொல். பாதாளமே, நீ எப்படி என்னை பிடித்து வைத்துக் கொள்ளப் போகிறாய்? ஏனென்றால் நான் நித்திய ஜீவனமுடையவனாயிருக்கிறேன். ஆமேன். அவன் அதை அடையாளம் கண்டு கொண்டான். மரணம், நரகம், பாதாளம் இவை ஒன்றும் அவனை பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது. ஒன்றினாலும் நம்மை சேதப்படுத்த முடியாது. நம்மிடம் நித்திய ஜீவன் இருக்கின்றது. நித்திய ஜீவனினால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை அவன் உணர்ந்து கொண்டான். ஒரு சிறு பனித்துளியை போன்று. ரசாயனத்தை குறித்து எனக்கு அதிகம் தெரியாது. இருந்தாலும் காற்று குளிர்ச்சி அடையும் போது அதில் இருக்கும் ஈரம் பனித்துளிகளாக விடுகின்றது என்று நான் நினைக்கிறேன். இரவானது இருண்டு குளிர்ச்சியாக இருக்கும் போது அது வானத்திலிருந்து பூமியின் மேல் பனி துளிகளாக விழுகிறது. அது எங்கிருந்தோ விழுகிறது. ஆனால் அடுத்த நாள் காலையில் சூரியன் மேலெழும்பும் போது அது அங்கே விழுந்து அந்த சிறு துளிகள் நடுங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் சூரியன் மேலெழும்பி வரட்டும், அது பிரகாசிக்கின்றது. கவனியுங்கள், அது சந்தோஷமாயிருக்கும். ஏன்? அது எங்கிருந்து வந்ததோ அந்த இடத்திற்கே அது சூரியன் திருப்பி அழைக்கப் போகிறது. ஒரு கிறிஸ்தவனும் அவிதமாகவே தான் இருக்கிறான். தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக நாம் நடந்து போகும் போது நாம் எங்கிருந்தோ வந்தோம் என்றும் நம்மை இடுக்கின்ற அந்த வல்லமையினால் நாம் மறுபடியும் அங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்றும் ஏதோ காரியம் நமக்கு கூறுகின்றது என்று நமக்கு தெரியும். அந்த சிறு பனித்துளியானது மின்னி பிரகாசித்து சத்தமிடுகிறது. ஏனென்றால் அது மேலே இருந்து வந்தது என்றும் மீண்டும் அது சூரியன் மேலே இடுத்துக் கொள்ள போகிறது என்றும் அறிந்ததினால் தேவனுடைய ஒரு தன்மையான மனிதன் தேவனாலே பிறந்தவன் தேவகுமாரனோடு தொடர்பு ஏற்படும் போது என்றோ ஒரு நாள் இங்கிருந்து மேலே இடுத்துக் கொள்ளப்பட போகிறான் என்று அறிந்திருக்கிறார். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் எடுத்துக் கொள்வேன். ஆமேன். இப்பொழுது கவனியுங்கள், இப்பொழுது நாம் மெல்கிசேதேக்கையும் மரியாள் ஏன் அவருடைய தாய் அல்லவென்றும் பார்க்க போகிறோம். அக்காரணத்தினால் தான் அவர் மரியாளை தாய் என்று அழைக்காமல் பிரியே என்று அழைத்தார். அவருக்கு தகப்பன் கிடையாது. ஏனென்றால் அவரே பிதாவாக, நித்திய பிதாவாக ஒன்றில் இருக்கும் மூன்றாக இருந்தார். அவருக்கு தாயார் கிடையாது, நிச்சயமாக கிடையாது. அவருக்கு தகப்பன் கிடையாது, ஏனென்றால் அவரே பிதாவாக இருந்தார். ஒரு சமயம் ஒரு கவிஞன் இயேசுவை புகழ்ந்து இவ்வாறு கூறியுள்ளான்.
He said, I am the spoke to Moses.
பத்தியருகின்ற முதலில் மோசையுடன் பேசினவர் நான்.
பிரகாசமான விடிமலை நட்சத்திரமாகிய ஆபிரகாமின் தேவனுமாய் இருக்கிறவர் நான். அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர் நான். முழு சிருஷ்டியா இருக்கிறவர் நான். இயேசு என்பது என்னுடைய பெயர். ஓ, என்னை யார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள்? நான் எங்கிருந்து வந்தேன் என்று அவர்கள் கூறுகிறார்கள். என் பிதா யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லது அவருடைய பெயர் என்னவென்று உங்களால் கூறத்தான் முடியுமா? அல்லேலூயா! அது பிதாவினுடைய பெயராய் இருக்கிறது. ஆம், நான் என் பிதாவின் நாமத்தில் வந்திருந்தோம், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. நிச்சயமாக அவர் நேற்று மீண்டும் என்று மாறுதவராக இருக்கிறார். புரிகின்றதா? இந்த மெல்கிசேதேக்கு தான் மாம்சமாக ஆனார். அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் வந்தபோது அவர் தம்மை ஒரு மனுஷன் குமாரனாக வெளிப்படுத்தினார். அவர் ஒரு குமாரனுடைய மூன்று பெயர்களில் வந்தார். மனுஷகுமாரன், தேவகுமாரன், தாவீதின் குமாரன் என்பவைகளே. அவர் பூமியின் மேல் பிறந்த போது வேதவாக்கியங்களை நிறைவேற்ற வந்த ஒரு மனிதனாக இருந்தார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார் என்று மோசே கூறியிருக்கிறார். ஆகையினால் அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் வர வேண்டியதாயிருந்தது. அவர் பூமியின் மேல் வந்தபோது நான் ஒரு தேவகுமாரன் என்று கூறவில்லை, நான் மனுஷகுமாரன் என்று தான் அவர் கூறினார். நீங்கள் மனுஷகுமாரனை விசுவாசிக்கிறீர்களா? அவர் அப்படித்தான் கூறினார். ஏனென்றால் அதைத்தான் அவர் சாட்சி பகர வேண்டி இருந்தது. ஏனென்றால் அவர் அவிதமாகத்தான் இருந்தார். இப்பொழுதோ இன்னொரு குமாரனின் பேரில் தேவகுமாரனாய் காண முடியாதவராய் ஆவியாய் வந்துள்ளார். அவர் மீண்டுமாய் வரும்போது அவர் அவருடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார தாவீதின் குமாரனாய் வருவார். இப்பொழுது இங்கே அவர் மாமிசமாக இருந்த போது அவர் மனுஷ குமாரனாக அழைக்கப்பட்டார். அவர் தம்மை மனுஷ குமாரனாகவும் தீர்க்கதரிசியாகவும் எந்த விதமாக உலகத்துக்கு வெளிப்படுத்தினார்? ஒரு நாள் பேதுரும் அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயாவை குறித்து நான் ஒரு கதையை உங்களிடம் கூறிக்கொண்டிருந்தேன். அவர்கள் மீன்பிடிப்பவர்களாக இருந்தார்கள். அவருடைய தகப்பன் ஒரு மகத்தான வயதான விசுவாசி. ஒரு நாள் அவர்கள் தங்கள் படகின் ஓரமாக உட்கார்ந்தார்கள். அவர்கள் மீன் வியாபாரிகளாக இருந்தார்கள். தகப்பன் அவரிடத்தில், மகனே, நமக்கு மீன்கள் தேவையா இருந்த போது நாம் எப்படி ஜெபித்தோம்? நம்முடைய ஜீவிக்கின்ற தேவனாகிய யெகோவாவை, அந்த தேவனை நாம் நம்பி இருந்தோம். இப்பொழுதோ எனக்கு வயதாகி கொண்டே போகிறது. பையன்களாகிய உங்களோடு கூட நான் அதிக காலம் இருக்க முடியாது. நான் எப்பொழுதும் மற்ற உண்மையான விசுவாசிகளுடன் சேர்ந்து மேசியா எப்பொழுது வருவார் என்ற காலத்தை எதிர்நோக்கினவர்களாக இருக்கிறோம். போலியானவர்கள் நமக்கு அநேகர் எழுப்பினர். ஆனால் என்றோ ஒரு நாள் உண்மையான மேசியா வரப்போகிறார். இந்த உண்மையான மேசியா வரும்போது பயன்களாகி நீங்கள் ஏமாந்து போக கூடாது. இந்த மேசியா வெறுமென ஒரு வேத பண்டிதனாய் இருக்க மாட்டார். அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருப்பார். ஏனெனில் நம்முடைய தீர்க்கதரிசியாகிய மோசே, அவனைத்தான் நாம் பின்பற்றுகிறோம். அவன் இவ்விதமாய் கூறியுள்ளான் என்றார். எந்த ஒரு யூதனும் அவனுடைய தீர்க்கதரிசியை விசுவாசிப்பான். ஏனெனில் அவன் அவ்விதமாய் போதிக்கப்பட்டுள்ளான். அந்த விதமாக ஏதாவது காரியத்தை தீர்க்கதரிசி கூறுவானேயானால் அப்பொழுது அது சத்தியமாயிருக்கும். ஆனால் தேவன் கூறினார், உங்களில் ஒரு தீர்க்கதரிசி இருப்பானாகில் கர்த்தராகிய நான் என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். அவன் உரைக்கும் காரியங்கள் நிறைவேறும் போது அவனுக்கு செவிசாய்த்து அவனுக்கு பயந்திருப்பீர்களாக. ஆனால் அவன் கூறின காரியங்கள் நிறைவேறாமல் போனால் அப்பொழுது அவனுக்கு செவிசாய்க்க வேண்டாம். எனவே அது ஒரு தீர்க்கதரிசியின் ரூபகாரமாய் இருக்கிறது. ஆக மோசே ஒரு உண்மையான ரூபகாரப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியாய் இருந்தான். தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் மத்தியிலே எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுக்காத யாவரும் ஜனத்திலிருந்து அறுப்புண்டு போவான் என்று மோசே கூறியுள்ளான். அவன், இப்பொழுதும் என் பிள்ளைகளே, எபிரேயர்களாகிய நாம் தேவனால் நிரூபிக்கப்பட்ட தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறோம் என்பது நினைவிருக்கட்டும் என்றான். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், இதை கேட்க தவறாதீர்கள். மேசியா வரும்போது நீங்கள் அவரை அறிந்து கொள்வீர்கள். ஏனெனில் அவர் ஒரு தீர்க்கதரிசி மேசியாவாக இருப்பார் என்று மோசே கூறியுள்ளான். மல்கியா தீர்க்கதரிசி வந்து போனதிலிருந்து இப்போது சுமார் 400 வருடங்கள் ஆகிவிட்டது. இதுவரையிலும் நமக்கு ஒரு தீர்க்கதரிசியும் எழும்பவில்லை. ஆனால் மேசியா வருவார் என்று பேதுருவின் தகப்பனார் கூறினார். அவர் மறித்த சில வருஷங்களுக்கு பின்னர் ஒரு நாள் அவருடைய மகன் அந்திரேயா கரையோரமாக சுற்றிக் கொண்டிருந்தான். மேசியா உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார் என்று வனாந்திரத்திலிருந்து வந்த ஒரு முரட்டு மனிதன் கூறுவதை கேட்டான். வனாந்திரத்தில் மேலெழுமின அந்த பெரிய கடுகானது இங்கே மேலாக பறந்து வந்து, மேசியா இப்பொழுது உங்கள் மத்தியில் இருக்கிறார். அவரை இன்னும் நாம் அறியாதிருக்கிறோம். ஆனால் அவரோ உங்கள் மத்தியில் இருக்கிறார். அவரை நான் அறிந்து கொள்வேன். ஏனென்றால் பரலோகத்திலிருந்து வரும் ஒரு அடையாளத்தை நான் காண்பேன் என்று அங்கு நின்று கொண்டு கூறினான். ஒரு நாள் அவன் அங்கே நின்று, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி என்று கூறினான். உடனே அந்திரேயா தன் சகோதரனை தேடி ஓடினான். அவனிடம் போய், சீமோனே, நீ இங்கே வந்து பார்க்க வேண்டும், நாங்கள் மேசியாவை கண்டுபிடித்து விட்டோம் என்றான். அதற்கு அவன், ஓ அந்திரேயா, அதை காட்டிலும் உனக்கு மேலாகவே தெரியும் என்றான். ஓ, எனக்கு தெரியும், ஆனால் இந்த மனுஷனும் வித்தியாசமானவர் என்றான் அந்திரேயா. அதற்கு பேதுரு, அவர் எங்கே இருக்கிறார், அவர் எங்கிருந்து வருகிறார் என்றான். நசரேயனாகிய இயேசு என்றான் அந்திரேயா. அந்த பொல்லாத பட்டணத்தில் இருந்தான், அது போன்ற பொல்லாததும் அசுத்தமுமான ஸ்தலத்தில் இருந்து அவர் வரமாட்டார் என்றான் பேதுரு. அதற்கு அந்திரேயா, நீ வந்து பின்னர் பார் என்றான். முடிவிலே ஒரு நாள் அவனை வரும்படியாய் ஒப்புக்கொள்ள வைத்தான். ஆக அவன் மேசியா ஆகிய இயேசு அங்கே நின்று கொண்டு ஜனநடத்தில் பேசிக் கொண்டிருக்கையில் அவருக்கு முன்பாக வந்தான். அவருக்கு முன்பாக அவன் நடந்து வந்து கொண்டிருக்கையில் இயேசு அவனை பார்த்து, உன்னுடைய பெயர் சீமோன், நீ யோனாவின் குமாரன் என்றார். உடனேயே கிரியை செய்தது, அவன் பரலோகத்தின் திருப்புகோள்களை பெற்றுக் கொண்டான். ஏன்? அந்த மனிதனுக்கு தன்னை பற்றி தெரியாது என்று அவனுக்கு தெரியும். அவனுக்கு அவனை எப்படி தெரியும்? அந்த தேவபக்தி உள்ள தகப்பன் மேசியாவை எப்படியாய் அறிய வேண்டும் என்று அவனுக்கு போதித்திருந்தான். பிலிப்பி என்ற பெயர் கொண்ட ஒரு மனிதனங்க நின்று கொண்டிருந்தான். அவன் உண்மையாகவே எழுச்சி அடைந்தான். தன்னோடு வேதத்தை வாசித்து தியானித்த இன்னொரு மனிதனை அவன் அறிந்திருந்தான். பிலிப்பு மலையை சுற்றி நடந்து போய் அவனை ஒரு வலிவத்துவத்திலே கண்டுபிடித்தான். அவன் அங்கே முழங்காலில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தான். அவர்கள் இருவருமாக சேர்ந்து அநேக வேத பாடங்களை வாசித்திருந்தனர். ஆகையினால் அங்கே வந்து அவன் ஜெபம் முடிந்தவுடன் அவனிடம், நாங்கள் யாரை கண்டறிந்தோம் என்று வந்து பார், யோசேப்பின் குமாரனாகிய நசரேயனாகிய இயேசுவை கண்டோம், நாம் எதிர்நோக்கி கொண்டிருந்த மேசியா அவர்தான் என்றான். இப்பொழுது பிலிப்பு, நீ என்ன பாதையின் முடிவில் வழி தவறி போகவில்லையே என்று பிலிப்பு கூறுவதை என்னால் கேட்க முடிகின்றது. ஓ இல்லை இல்லை, இப்பொழுது நான் உனக்கு சொல்கிறேன். உனக்கு தெரியும், நாம் இருவருமாக சேர்ந்து வேதத்தை தியானித்திருக்கிறோம். மேசியா எவ்விதமாய் இருப்பார் என்று தீர்க்கதரிசி கூறியிருக்கிறான். அதற்கு அவன், அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருப்பான் என்றான். உனக்கு ஞாபகம் இருக்கிறதா, அந்த வயதான மீன்காரன், அவனிடமிருந்து நிதி வாங்கியிருக்கிறாயே, கையெழுத்து கூட போட தெரியாத அவன், சீமோன் என்று அவனை அழைத்தார்கள். ஆம், ஞாபகம் இருக்கிறது. அந்த சீமோன் அங்கே வந்தான். என்ன நடந்தது தெரியுமா? இந்த நசரேயனாகிய இயேசு அவனுடைய பெயர் சீமோன் என்று கூறினார். அவனுடைய பெயரை பேதுரு என்று மாற்றினார். அதற்கு சிறிய கல் என்று அர்த்தமா? அவனுடைய தகப்பன் பெயரும் அவர் கூறினார். அதற்கு அவன், எனக்கு தெரியலையே, நாசிரியத்திலிருந்து யாரோ ஒரு நன்மையான காரியம் வரக்கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, அதை குறித்து நான் பேசிக்கொண்டே இருக்க வேண்டாம், வந்து பார் என்றான். அது ஒரு நல்ல ஆலோசனை, வந்து பார் என்று. எனவே இதோ பிலிப்பு நாத்தான் வேலை கூட்டிக் கொண்டு அங்கே வருகிறான். இயேசுவானவர் ஒரு கால் பிரசங்கித்துக் கொண்டிருக்கலாம், ஒரு கால் ஜெப வரிசையில் இருப்பவர்களுக்கு ஜெபித்துக் கொண்டிருந்திருப்பார். அவருக்கு முன்பாக அவர்கள் இருவரும் வந்தபோது, இயேசுவானவர் என்று கொண்டு இடம் மட்டுமாய் அவர்கள் வந்தபோது, அவர், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். நீங்கள் கூறலாம், ஓ அவன் அந்த விதமாய் ஆடை அணிந்திருக்கலாம் என்று. ஓ அப்படி இல்லை, கிழக்கத்தியர்கள் யாவரும் அவிதமாகத்தான் உடுத்துவார்கள். அவன் ஒரு கால் ஒரு சீரியனாய் இருந்திருப்பான், அல்லது வேறு எதுவாகவோ தாடியும் உடையும் வைத்துக் கொண்டிருந்திருக்கலாம். அவர் சொன்னார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று. வேறு விதமாக கூறினால், ஒரு உண்மையும் உத்தமுமான மனிதர். நாத்தான்வேலுக்கு ஒரு விதமாக அபிப்பிராயம் குறைந்தது. அதற்கு அவன், ரபி என்றான். அதற்கு போதுகர் என்று அர்த்தமாம். ரபி, நீர் எப்படி என்னை அறிவீர் என்றான். நான் ஒரு யூதன் என்று உமக்கு எப்படி தெரியும்? நான் உத்தமன், என்னிடம் கபடு இல்லை என்று உமக்கு எப்படி தெரியும்? அதற்கு அவர், பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னே நீ மரத்தின் கீழ் இருந்த போதே உன்னை கண்டேன் என்றார். 15 மைல்களுக்கு அப்பால் நாட்டின் மறுபக்கத்திலே, அதிலும் நேற்றைக்கு முந்தின நாளில் அப்படி இருந்தான். அவன் என்ன கூறினான்? ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். ஆனால் அந்த ஆச்சாரியர்களும் சுய நீதி உள்ளவர்களுமானவர்கள் அவரை பார்த்து, இந்த மனிதன் பெயெல்செபூல் என்று குறி சொல்லுகிறோம் என்று கூறினார்கள். ஞானிமைகளுக்காக உங்களை மன்னித்து விடுகிறேன் என்று இயேசு சொன்னார். இப்போது நினைவிருக்கட்டும், அவர்கள் அதை வாயை திறந்து சத்தமாக கூறவில்லை, ஆனால் அதை அவர்கள் இருதயத்துக்குள்ளாகவே கூறினார்கள். அவர் அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து, அது சரி, அதைதான் வேதம் கூறுகிறது. நீங்கள் வேண்டுமானால் அதை மன தத்துவம் என்று கூறலாம், ஆனால் அவர்களுடைய சிந்தையை அவர் அறிந்திருந்தார். அவர் சொன்னார், நான் இவைகளை உங்களுக்கு மன்னிக்கிறேன், ஆனால் ஒரு நாளிலே, அவர் போன பின்னர், பரிசுத்த ஆவியானவர் வந்து அதே கிரியைகளை செய்ய போகிறார். அதற்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசினால் கூட அது இந்த உலகத்திலோ அல்லது வரப்போகின்ற உலகத்திலோ ஒருபோதும் மன்னிக்கப்பட மாட்டாது. சரிதானே? அது யூதர்களின் மத்தியில் சம்பவித்தது. பின்னர் ஒரு நாள் அவர் சமாரியாவுக்கு போக வேண்டிய அவசியமாயிருந்தது. ஆனால் நாம் அதற்கு முன்னதாக இதை பார்க்கிறோம். அவர் அலங்கார வாசல் எண்ணப்பட்ட இடத்திற்கு சென்ற போது அங்கே ஒரு மனிதன் சொஸ்தமாக்கப்பட்டார். இயேசு அவனுடைய நிலைமையை அறிந்து அவனிடம், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று கூறினார். அவன் அப்படியே செய்து சுகமடைந்தான். யூதர்களில் சிலர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் அதை விசுவாசித்தார்கள், சிலர் அதை விசுவாசிக்கவில்லை என்று நாம் கண்டறிந்தோம். அவர்கள் ஏன் அதை விசுவாசிக்கவில்லை? அவர்கள் நித்திய ஜீவனுக்கு என்று முன்குறிக்கப்படவில்லை. அந்த தன்மையில் அவர்கள் ஒரு பகுதியாக இருக்கவில்லை. இப்போது நினைவிருக்கட்டும், அவர்கள் ஆசாரியர்களும் மகத்தான மனிதர்களுமாய் இருந்தார்கள். அந்த வேத பண்டிதர்களையும் ஆசாரியர்களையும் சற்று சிந்தித்து பாருங்கள். அவர்கள் ஜீவியத்திலே குற்றம் கண்டுபிடிக்க முடியாத மனிதர்கள். அவர்களை பார்த்து இயேசு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டாயிருந்து அவனுடைய கிரியைகளை செய்கிறீர்கள் என்று கூறினார். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிப்பீர்கள். உங்களால் என்னை விசுவாசிக்க முடியவில்லை என்றாலும் என்னுடைய கிரியைகளை விசுவாசியுங்கள், நான் யார் என்று அவைகளை சாட்சி கொடுக்கிறது என்று கூறினார். வேதம் கூறுகின்றது, இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்று. அது சரிதானே? அதுதான் உண்மையான மெல்கிசேதேக்கு என்பதை கவனியுங்கள். ஜனங்களில் மூன்று இனங்கள் தான் இருக்கிறது. நான் காரியங்களை பிரித்து கூறுபவன் என்று நான் கூற நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நான் அப்படித்தான். எல்லா கிறிஸ்தவர்களும் பிரித்து கூறுபவர்கள் தான். நிற வேறுபாடு அல்ல, ஆனால் ஆவியில் வேறுபட்டவர்கள். ஒரு மனிதனுடைய தோலின் நிறம் அவன் எவ்விதத்திலும் பாதிக்கப் போவதில்லை. பிறப்பினால் அவன் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறான். ஆனால் ஒரு கிறிஸ்தவனோ அப்படி அல்ல. என்னை வேறு பிரியுங்கள், அவர்கள் மத்தியிலிருந்து வெளியே வா முதலானவர்களை தேவன் கூறினார். அவன் சரியானதற்கும் தவறானதற்கும் மத்தியில் இருக்கும் அசுத்தமானதிலிருந்து தனித்து வேறுபட்டவனாயிருக்கிறான். ஆனால் கவனியங்கள், அங்கே ஒரு வேறாக பிரிக்கப்படுதல் உண்டாயிருந்தது. ஒரு இன வேறுபாடு, அதாவது சமாரியர்கள் என்ற வேறுபாடு இருந்தது. நான் வேதத்தை விசுவாசிப்பவர்களானால் பூமியின் மேல் மூன்று விதமான ஜனங்கள் தான் இருந்தார்கள். அப்படித்தான், அதாவது காம், சேம், யாபேத்துடைய ஜனங்கள் ஆவர். அவர்கள் நோவாவின் மூன்று குமாரர்கள். நாம் யாவரும் அவர்கள் இருந்துதான் வந்தவர்கள். அது உண்மை. அது மீண்டுமாய் நாம் யாவரும் ஆதாமில் இருந்து வந்தவர்கள் என்றும் நம்மை ஆக்குகிறது. அது நம் யாவரையும் சகோதரர்களாக ஆக்குகிறது. ஒரே ரத்தத்தை கொண்டு தேவன் ஜாதிகளை உண்டாக்கினார் என்று வேதம் கூறுகின்றது. அந்த ரத்த தொடரோட்டத்தின் மூலமாக நாம் யாவரும் சகோதரர்களாக இருக்கிறோம். ஒரு கருத்த நிற மனிதன் ஒரு வெள்ளை நிற மனிதனுக்கு ரத்த தானம் கொடுக்க முடியும், அல்லது மாறுதலையாக ஒரு வெள்ளையன் ஒரு ஜப்பானியனுக்கும், அல்லது மஞ்சள் நிற மனிதனுக்கும், அல்லது இந்தியனுக்கும், அல்லது சிவந்த மனிதனுக்கும், அல்லது வேறு யாருக்கும் ரத்த தானம் கொடுக்க முடியும். அவன் அவனுக்கு செலுத்த தன் ரத்தத்தை தானமாக கொடுக்க கூடுமே என்றால் நாம் யாவரும் அதே ரத்தமாய் இருக்கிறோம், ஒரே ரத்தமாய் இருக்கிறோம். நமது தோலின் நிறம், நாம் ஜீவிக்கின்றதான இடம், இவை எவ்விதத்திலும் நம்மை பாதிக்காது. ஆனால் நாம் எப்பொழுது வேறுபடுகிறோம் என்றால் நாம் உலகத்தை விட்டு வெளியே வரும்போது மட்டுமே. உதாரணமாக இஸ்ரவேல் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வரப்பட்டது போன்று, அதாவது உலகத்தின் காரியங்களிலிருந்து வேறு பிரித்த போது சம்பவிக்கிறதா இருக்கிறது. அங்கே காம், சேம், யாபேத் இவர்களின் ஜனங்கள் தான் இருந்தார்கள். நாம் வம்ச வரலாற்று திருப்பி பார்க்க நேரம் இருக்குமானால் இந்த ஆங்கில சாக்சன் எங்கிருந்து வந்தார் என்பதை பார்க்கலாம். அது யூதர்கள், சமாரியர்கள். அவர்கள் பாதி யூதரும் பாதி புறஜாதியாரும் ஆவர். அதாவது மோவா பாலாமி நாட்களில் யூதர்கள் புறஜாதியாரை மணந்து கொண்டதினால் பிறந்தவர்கள். அவர்கள்தான் சமாரியர்கள், யூதர்களும் புறஜாதியாரும் இருந்தார்கள். ஆங்கிலோ சாக்சன் ஜனங்களாகி நமக்கு இதனோடு எவ்வித சம்பந்தமும் இல்லை. நாம் இந்த மேசியாவையோ எதையோ விசுவாசிக்கவில்லை. நாம் ஒன்றையும் எதிர்பார்த்துக் கொண்டும் இருக்கவில்லை. நாம் அதற்கு பிறகுதான் உள்ளே கொண்டு வரப்பட்டோம். இயேசு அவருக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சீசர்களிடத்தில், நீங்கள் புறஜாதியினர் நாடுகளுக்கு போகாமல் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலிடத்திற்கு போங்கள் என்று கூறினார். அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலிடத்திற்கே சென்றார். கவனியங்கள், அவர் தம்மை மனுஷகுமாரன் என்று யூதர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தி காட்டினார். அவர்களோ அவரை புறக்கணித்தார்கள். சமாரியர்களை பார்க்கும் போது அவர்கள் பாதி யூதரும் பாதி புறஜாதியாருமாய் இருந்தபடினாலும் அவர்களும் விசுவாசித்து ஒரு மேசியாவை எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள். நாம் மேசியாவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கவில்லை. நாமோ முதுகில் பாரம் சுமந்தவர்களாய் அஞ்ஞான விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டிருந்த புறஜாதியாராய் இருந்தோம். ஆனால் ஒரு நாள் பரிசுத்த யோவான் 4, அவர் எரிகோவிற்கு போகும்படியாய் சமாரியாவின் வழியாய் போக வேண்டிய அவசியம் அவருக்கு உண்டாயிருந்தது. ஆனால் அவர் சமாரியாவை சுற்றி கொண்டு போனார். அவர் அங்கே போய் கொண்டிருந்த போது சீகார் என்னும் பட்டணத்தின் கிணற்றண்டையிலே உட்கார்ந்தார். நீங்கள் அங்கே எப்பொழுதாவது போயிருப்பீர்களே, ஆனால் அது இந்த விதமான ஒரு கண்கவரும் அழகான இயற்கையான பரந்த காட்சியாயிருக்கும். அங்கே ஒரு பொதுவான நீர் ஊற்று உண்டு. அங்கே தண்ணீர் கொண்டு கொண்டு போக யாவரும் வருவார்கள். ஸ்திரீகள் ஒவ்வொரு காலையிலும் அவருடைய குடங்களோடு அங்கு வருவார்கள். சிலர் குடங்களை ஒன்றை தலையின் மேலும் ஒன்றை இடுப்பின் மேலும் வைத்து சுமந்து கொண்டு துணி தண்ணீர் கூட சிந்தாமல் நேராக நடந்து பேசிக்கொண்டே போவார்கள். எனவே ஜனங்கள் அங்கே வருவார்கள். இச்சம்பவமானது காலை சுமார் 11 மணி அளவில் நடந்தது. ஆகாரம் வாங்கிக் கொண்டு வருவதற்காக அவர் தம்முடைய சீஷர்களை பட்டணத்திற்குள்ளாக அனுப்பியிருந்தார். அவர்கள் அப்படி போயிருக்கையிலே அங்கே ஒரு துர்க்கத்தி பெற்ற ஒரு ஸ்திரீ இருந்தார். இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஸ்திரீயை ஒரு சிகப்பு விளக்கு ஸ்திரீ அல்லது வேசி என்று அழைக்கிறோம். அவளுக்கு அநேக புருஷன்மார்கள் இருந்தார்கள். இயேசுமானவர் அங்கே உட்கார்ந்து இருக்கின்ற நேரத்தில் இந்த ஸ்திரீ சுமார் 11 மணி அளவில் வெளியே அங்கே வந்தார். பாருங்கள், கன்னி பெண்கள் தண்ணீர் குடங்களுடன் வரும் காலை நேரத்தில் அவளால் வர முடியாது. அவர்கள் எல்லாரும் வந்து போகும்பட்டால் அவள் காத்திருக்க வேண்டி இருந்தது. அவர்கள் இன்றைக்குள்ளது போன்று மற்றவர்களோடு கலக்க கூடாது, அவர்கள் முறைகேடானவர்கள் என்று குறிக்கப்பட்டிருந்தனர். ஆகவே அவள் அந்த நேரத்தில் தண்ணீர் கொண்டு போக வெளியே வந்தாள். அவள் அந்த ராட்டினத்தில் குடத்தை கட்டி கிணற்றுக்குள்ளிருந்து தண்ணீரை எடுக்க துவங்கினார். அப்பொழுது யாரோ, ஸ்திரீயே, குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று சொல்ல கேட்டாள். இப்பொழுது நினைவிருக்கட்டும், இவர்தான் மெல்கிசேதேக்கு, இவர்தான் நேற்றைய இயேசுவாகிய தேவகுமாரன். அவள் சுற்றுமுற்று பார்த்து அங்கே ஒரு யூதனை கண்டாள். எனவே அவள், ஐயா, நீர் ஒரு யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் எதையும் கேட்பது முறையாகாது. நான் ஒரு சமாரிய ஸ்திரீ, நீர் முறை தவறி கேட்டிருக்கிறீர். அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நீரிடம் கேட்டிருக்க கூடாது. நம் ஒவ்வொருவருக்கும் சம்பந்தம் கிடையாது என்றார். அதற்கு அவர், உன்னிடத்தில் பேசுவது யார் என்று நீ அறிந்திருப்பாயானால் நீ என்னிடத்தில் தாகத்திற்கு கேட்டிருப்பாய் என்றார். அதற்கு அவள், உம்மால் எப்படி தண்ணீர் கொண்டு கொள்ள முடியும்? கிணறும் ஆழமாயிருக்கிறதே, கொண்டு கொள்ளும் இடத்துல பாத்திரமும் இல்லையே என்றார். அதற்கு அவர், நான் உனக்கு கொடுக்கும் தண்ணீரோ நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஜீவ தண்ணீராய் இருக்கிறது என்றார். அவளுடைய நிலைமை என்ன என்று அவர் அறியமட்டாய் அவளுடன் பேசிக் கொண்டிருந்தார். அவர் அவரிடம் என்ன சொன்னார் என்பதை கவனியுங்கள். நீ போய் உன் புருஷனை அழைத்துக் கொண்டு இங்கே வா என்றார். அவளோ, எனக்கு புருஷன் இல்லை என்று கூறினார். அவர் சொன்னார், நீ உண்மையை கூறினாய். எப்படி எனில், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவனும் உன்னுடைய புருஷன் அல்ல. இதை உள்ளபடியே சொன்னாய் என்று சொன்னார். இந்த ஸ்திரீக்கும் அந்த கூட்ட ஆசாரியர்களுக்கும் இடையுள்ள வித்தியாசத்தை கவனியுங்கள். அந்த ஆசாரிய கூட்டம் முழுவதுமாய் சேர்ந்து அறிந்திருந்ததை காட்டிலும் இவள் அதிகமாக தேவனை பற்றி அறிந்திருந்தார். அதற்கு அவள், ஐயா, நீ ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். நான் 100 ஆண்டுகளாக எங்களுக்கு தீர்க்கதரிசியே இல்லை. மேசியா வருகிறார் என்று நாங்கள் அறிவோம். அப்படி மேசியா வரும்போது இதைதான் அவர் செய்ய போகிறார் என்று கூறினார். அதுதான் மேசியாவின் அடையாளமாயிருக்கிறது. ஏனென்றால் அவர்தான் மனுஷ குமாரனாயிருந்தார். அவர் வரும்போது அமிதமாகத்தான் அவர் கிரியை செய்வார். நீ ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்க வேண்டும் என்றால், அதற்கு அவர், நானே அவர் என்றார். வேறு யாராலும் அப்படி சொல்ல முடியாது. அப்பொழுது அவள் தன் குடத்தை அங்கே வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு ஒரு மனுஷன் எடுத்து சொன்னார். அவரை வந்து பாருங்கள், அவர் மேசியாதானோ என்று கூறினார். இப்பொழுது நினைவிருக்கட்டும், புறஜாதியாரின் கடைசி காலத்தில் அதே காரியத்தை மீண்டுமா செய்வேன் என்று அவர் வாக்களித்துள்ளார். யூதர்கள் ஒரு மேசியாவை 4000 வருடங்களாக எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள். 4000 வருடங்களாக அவர் வருகிறார் என்றும் அவர் வரும்போது என்ன செய்வார் என்றும் போதிக்கப்பட்டிருந்தார்கள். அப்படி இருந்தும் அவரை காண தவறி போனார்கள். அவரை அடையாளம் கண்டு கொள்ள தவறி போனார்கள். வேத வாக்கியின்படியாக அவர் செய்வார் என்று கூறியுள்ளபடியாய் செய்து தம்மை வெளிப்படுத்தி காட்டிய போதும், அவர் தியோப்பனி சரீரத்தில் வந்து பின்னர் மாம்சமாகி நமது மத்தியில் வாசம் பண்ணி இருந்தும் அவர்களதை காண தவறி போனார்கள். அவருடைய கிரியைகளை பிசாசின் கிரியைகள் என்று கூறினார்கள். இப்பொழுது நமக்கு 2000 ஆண்டுகளின் போதனை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலர்களுக்கு பின்னர் ரோமன் கத்தோலிக்க சபையின் காலங்கள் துவங்கி வழிவழியாக போதிக்கப்பட்டிருக்கிறோம். பின்னர் நாம் ரோமன் கத்தோலிக்க சபையின் ஊடாக, கிரேக்க முதலாளிகளின் ஊடாக, லூதரின் காலத்திற்கும் வெசலியின் காலத்திற்கும் இன்னும் என்ன சுமார் 950 ஸ்தாபங்களின் ஊடாகவும் போதிக்கப்பட்டிருக்கிறோம். கடைசி நாட்களுக்கு முன்பாக மீண்டுமாய் சோதோம் குமராவின் காட்சி வரும் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். சோதோம் குமராவின் நாட்கள் நடந்தது போலவே மனுஷகுமாரன் தம்மை மீண்டுமாய் வெளிப்படுத்தும் கடைசி நாட்களிலும் நடக்கும். இன்னும் சிறிது காலம் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் என்பது ஒரு பிரதிப்பெயர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். என்னுடைய நேற்றைய இரவின் செய்தியின்படியாக சமாரியர்கள் ஆகாராய் இருக்கிறார்கள். புரிகின்றதா? ஒரு தாறுமாறு ஆக்கப்பட்டதன் ஆவணியாய் இருக்கிறது. யூதர்களுக்கு பாவனையாக சாராள் இருக்கிறார். ஆனால் ராஜரீக வித்தாகிய ஆபிரகாமின் ராஜரீக வித்தாகிய மரியாளோ புற ஜாதியாருக்கு பாவனையாயிருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் இந்த தேவனானவர், இந்த இயேசு கிறிஸ்துவானவர் திரும்பமாக வந்து தம்மை தாமே மனுஷகுமாரனாக வெளிப்படுத்தி காட்டுவார் என்று வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் எவ்வளவு காலமாக யூதர்களை அவர்கள் போக்கில் விட்டு அவர்களுக்கு மேசியாவின் அடையாளத்தை கொடுத்தாரானால், புறஜாதியாரையும் அவர்களின் கடைசி காலம் வரைக்குமாய் விட்டு அவர்களை அப்படியே வேறு சாஸ்திரங்களில் விடுவாரானால், அவர் அநீதி உள்ளவராயிருப்பார். அவர் அதே காரியத்தை இவர்களுக்கு செய்ய வேண்டியவராயிருக்கிறார். ஏனென்றால் வேதத்தில் எபிரேயர் 13:8 அவர் மாறாதவராயிருக்கிறார் என்று கூறுகிறது. அவர் மல்கியா 4 இன்னும் பல வேத வாக்கியங்களிலும் சபையானது இந்த கடைசி நாட்களில் இப்பொழுது உள்ளதான் நிலையில் சரியாக அப்படியே இருக்கும் என்றும், உலகமும் இன்றைக்கு உள்ளது போலும் இருக்கும் என்றும் வாக்களித்துள்ளார். இந்த உலகத்தை நோக்கி பாருங்கள், சோதோமின் நிலைமையை நோக்கி பாருங்கள், பல இடங்களில் சம்பவிக்கின்ற பூமி அதிர்ச்சிகளை பாருங்கள், சம்பவிக்கின்ற காரியங்களை நோக்கி பாருங்கள், சபையானது பாபிலோனிய குழப்பத்துக்குள் இருக்கின்றதை பாருங்கள். அதற்கு அனுப்பப்பட்ட தூதர்களாகிய பில்லி கிரஹாம், ஓரல் ராபர்ட்ஸை பாருங்கள். எல்லா சபையின் காலங்களிலும் ஒரு தூதனாவது ஆபிரஹாம் என்பது போன்று ஹாம் என்று முடிகின்ற பெயரை உடையவனாய் வந்ததில்லை. ஆங்கிலத்தில் ஆபிரஹாம் என்ற பெயருக்கு 7 எழுத்துக்கள், ஆங்கிலத்தில் கிரஹாம் என்ற பெயருக்கு 6 எழுத்துக்கள். அவன் எங்கே போகிறான்? உலகத்தை நோக்கி போகிறான். 6 என்ற எண்ணிக்கை மனிதனின் எண்ணாய் இருக்கிறது. மனிதன் 6 நாளில் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆனால் 7 என்பது தேவனின் எண்ணிக்கையாயிருக்கிறது. இப்பொழுது அங்கே சோதோமில் இருக்கிறவர்களை நோக்கி பாருங்கள். அங்கே அவர்களுடைய தூதர்கள் அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் அந்த நேரத்தில் ஆபிரகாமின் ராஜரீக வித்து எங்கே இருந்தது? நடந்தது போல என்று அவர் கூறின அவர்களுடைய அடையாளம், அதாவது தேவன் கீழே இறங்கி வந்து மனித மாம்சத்தில் வெளிப்பட்டு சாராளிடத்தில் அவளுக்கு பின்னாக இருக்கும் கூடாரத்தில் அவள் தனக்குள்ளாக என நினைத்தாள் என்பதை கூறினாரே, அதுதான் அடையாளம். உலகஜாதியார் உலகமானது அக்கினால் எரிக்கப்படுவதற்கு முன்னர் ஏற்பட்ட கடைசி அடையாளம் இங்கே. உலகமானது முழுவதுமாக அழிக்கப்படுவதற்கு முன்னர் புறஜாதியாரின் ராஜ்யம் அக்னினாலும் தேவ கோபாக்கினாலும் அழிக்கப்படுவதற்கு முன் சபையானது அதன் கடைசி அடையாளத்தை பெற்றுவிட்டது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அந்த மெல்கிசேதேக்கு மாம்சமாயிருந்தார். பின்னர் அவர் தன்னை ஒரு மனித சரீர ரூபத்திலே பிரதிநிதித்துவம் காட்டினார். அதற்கு பின்னர் அவர் மாம்சமாக ஆக்கப்பட்டார். இப்பொழுது இன்றிரவு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் அந்த மெல்கிசேதேக்கு யார்? அது நேற்றைய மாறாதவராயிருந்தார். அவருக்கு தகப்பனோ தாயோ இருந்ததே இல்லை. அவருக்கு நாட்களின் துவக்கமும் கிடையாது, ஜீவனின் முடிவும் கிடையாது. அவர் ஆபிரகாமை சந்தித்தார். என்ன விதமான அடையாளத்தை அப்போது அவர் செய்தார்? பின்னர் அவர் மாமிசமாகும் போது கடைசி காலத்துக்கு முன்னர் நான் மறுபடியும் அதே காரியத்தை செய்வேன் என்று கூறினார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நான் அதை விசுவாசிக்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தேவனே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் என்று கூறியுள்ளீர். நான் வேத வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன். ஏதோ காரியம் சம்பவிக்க இருக்கின்றது என்பதை என் இருதயத்தில் நான் முழு உத்தமத்தோடு அறிவேன். என்னால் அதை சரியாக அப்படியே அடையாளம் காட்டி கூற முடியாது. கர்த்தாவே, நான் எதையும் கூற பயப்படுகிறேன். உம்முடைய ஊழியக்காரன் இருதயத்தை நீர் அறிவீர். காலங்களின் ஊடாக நீர் எத்தனையோ முறை காரியங்களை அனுப்பின போது ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தவறி போனார்கள். தேவன் ஏற்கனவே செய்த காரியங்களுக்காக மனிதன் அவரை தொடர்ந்து துதிக்கிறான். அவர் என்ன மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார் என்று கூறுகிறான். ஆனால் என்ன அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அசட்டை செய்கிறான். காலங்களாக இந்த விதமாகத்தான் இருந்து வருகிறது. பரிசுத்த பேட்ரிக் அவர்களை ஏன் ரோமன் கத்தோலிக்க சபை தேவனுடைய தீர்க்க தரிசியாக காண தவறியது? ஜோனபார் ஒரு தீர்க்க தரிசனியாக இருக்க அவளை கொன்று ஏன் அவளை ஒரு பெண் மந்திரவாதி என்று எரித்து விட்டார்கள்? பிதாவே, அவை எப்பொழுதும் கடந்து போனதாக இருக்கிறது. நீர் அதை ஞானிகளுக்கும் கண்ணிவாளர்களுக்கும் மறைத்து விட்டீர். நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை சிங்காரிக்கிறீர்கள். அதற்குள்ளாக அவர்களை போட்டது நீங்கள் தானே என்று நீர் என்ற ஆசாரியர்களை பார்த்து கூறினதில் வியப்பொன்றும் இல்லை. தீர்க்கதரிசிகள் மறைத்து கடந்து போன பிறகு அவர்கள் தங்கள் தவறுகளை காணுகிறார்கள். நீர் எந்த ரூபத்தில் எந்த விதத்தில் வந்தாலும் அவர்களும் எப்பொழுதும் துன்பப்படுத்துகிறார்கள். இன்னும் ஒரு விஷயம் மட்டும் கர்த்தாவே என்று இன்றிரவு நான் ஜெபிக்கிறேன். நாளை நாங்கள் டூசானுக்கு போவதாக திட்டமிட்டுள்ளோம். உலகின் மற்ற பாகங்களிலும் மற்ற பட்டணங்களிலும் நான் பிரசங்கிக்க வேண்டும். ஆனால் அன்பான தேவனே, வார்த்தைகள் பிரசங்கிக்கப்பட்டு அதை கேட்டிராதவர்களும் அவை வெளிப்படையாய் நிறைவேறுவதை காணாதவர்களும் ஒரு கால் இன்றிரவு இங்கே அந்நியர்களாயிருக்கலாம். நான் உங்களை ஆரம்பத்தில் கேட்டது போலவே கிளியோப்பாவும் அவருடைய நண்பருமாய் இரண்டு பேரும் எம்மாவு ஊருக்கு போய்கொண்டிருக்கும் போது வழியிலே அவர்கள் பேசிக் கொண்டு போன போது நீர் வழியில் உள்ள புதரிலிருந்து வெளியே வந்து உயிர் தெளிதலுக்கு பின் அவர்களோடு பேச துவங்கி அவர்களுக்கு பிரசங்கித்தீர். அவர் மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்தீந்த விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொன்னார். அப்பொழுதும் கூட அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. நாள் முழுவதுமாக உம்முடன் கூடவே நடந்தும் இன்னும் அவர்களுக்கு உண்மை தெரியவில்லை. இரவு வந்தது, உண்மை உள்ளே வரும்படி வற்புறுத்தினார்கள். அந்த சிறிய விடுதிக்குள்ளாக சென்று கதவை அடைத்து போது நீ சிறுவையில் அறியப்படுவதற்கு முன்னதாக செய்த அதே காரியத்தை செய்து அவர்கள் அதை அடையாளம் கண்டுகொண்டனர். சில வினாடிகளில் நீ திரைக்கு பின்னால் மறைந்து போய்விட்டீர். உடனே அவர்கள் ஓடி போய் செய்திடத்தில் கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்று கூறினார்கள். பிதாவாகிய தேவனே, இரண்டும் ஜீவனுள்ளவராக இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீர் ஜீவனுள்ளவர் என்று நான் அறிவேன். நீர் அநேக முறை நிரூபித்திருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுக்காக அதை இன்னும் ஒருவரை செய்வீரா? உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்குமானால் அதை மீண்டும் ஒருமுறை சம்பவிக்கும்படியாய் அருள் செய்யும். நான் உம்முடைய ஊழியக்காரன். இவர்கள் எல்லாரும் உம்முடைய ஊழியக்காரர்கள். கர்த்தாவே, நான் கூறின எல்லா காரியங்களும் ஒன்றுமில்லை. நான் ஐந்து இரவலாக கூறின ஐந்து செய்திகளை காட்டிலும் நீ ஒரு வார்த்தை கூறுவீரானால் அதுவே போதுமானதாகும். உம்மிடத்திலிருந்து வரும் ஒரு வார்த்தை எல்லாவற்றையும் விட மேலானதாகும். நான் சத்தியத்தை தான் கூறுகிறேன் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தாவே நீர் பேச மாட்டீரா? இதை அழியும் தேவனே, இதை இன்னும் ஒரு முறை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், ஆமேன். இப்பொழுது உன்னை நான் அறிவேன், சில ஜனங்களை நான் அறிவேன், இங்கே உட்டார்ந்திருக்கும் இந்த பையனை நான் அறிவேன். எனக்கு பில்ட் அவர்களுக்கு தெரியும், இங்கே நேராக உட்டார்ந்திருக்கிறார். இதோ இருக்கிறார் சகோதரன் பிளேர், ராட்னிகாக். அங்கு இருக்கிறவர்களை பார்ப்பது கடினமாக இருக்கிறது. இந்த பக்கத்தில் இருப்பவர்களை சரியாக இந்த நேரத்தில் எனக்கு தெரிந்து யாரையும் அங்கே என்னால் பார்க்க முடியவில்லை. இங்கு எத்தனை பேருக்கு நான் ஒரு அந்நியன் என்றும் எனக்கு உங்களை பற்றி தெரியாது என்றும் அறிந்தவர்கள் இரு பக்கத்திலும் இருந்து உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். எத்தனை பேர்களுக்கு ஏதோ காரியம் தவறாக இருந்து அது எனக்கு தெரியாது என்று அறிந்தவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். உங்களை குறித்து எதையும் நான் அறிந்து கொள்வது என்பது முற்றிலுமாக ஒரு கூடாத காரியம். அப்படி இல்லை என்றால் அது ஆவியின் வெளிப்படுத்தினால்தான் வர வேண்டியதாயிருக்கிறது. இந்த எல்லா இரவுகளிலும் இன்றிரவிலும் அவர் மறிக்கவில்லை என்று கூறுகிறேன். அவர் இங்கு இருக்கிறார். அவர் அதே காரியத்தை செய்வேன் என்று வாக்களித்திருக்கிறார். மல்கியா 4 படியாகவும் லூக்கா 17 படியாகவும் கடைசி நாட்களில் ஒரு நேரம் வரும். அப்பொழுது அவர் மாம்சத்தில் அவருடைய ஜனங்கள் மத்தியில் தோன்றி அதே காரியங்களை செய்வார், அதே காரியங்களை வெளிப்படுத்துகிறார், அதே மேசியாவின் அடையாளத்தை செய்து காட்டுவார் என்று வாக்களித்திருக்கிறார். எத்தனை பேருக்கு சத்தியம் என்று தெரியும்? வேதவாசகர்களே, சத்தியம் என்று அறிந்தவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். எல்லாரும் வேதவாசகர்களாகத்தான் இருக்க வேண்டும். எனக்கு தெரியும் இன்றைய ஜனங்களுக்கு இது அந்நிய காரியங்களாக இருக்கிறது, ஆனால் அது இன்னமும் சத்தியமாகவே இருக்கிறது. அந்த காரணத்தினால் தான் நசரேயனாகிய இயேசுவை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய சபை கோட்பாடுகளை அவர்களால் அறிந்து கொள்ள முடிகிறது, ஆனால் அவரை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவரோ வேதம் கூறின விதமாகவே வந்தார். அவர் ஒரு வேத பண்டிதனாய் அல்ல, ஒரு ஆசாரியனாய் அல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்வாரானால் எனக்கு தெரிந்த யாராவது ஒருவர் மேல் அது விழுமானால் அப்பொழுது நான் வேறு யாரையாவது எடுத்துக்கொள்வேன். எனக்கு தெரியாத யாராவது தான் எனக்கு வேண்டும். கவனியுங்கள், ஒரு சமயம் தன் சரீரத்தில் குறைபாடு உள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால் அவளுடைய ஆசியெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தால் அவர்களால் அவளுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியவில்லை. அவள் தன் மனதிற்குள்ளாகவே என்னால் மட்டும் அந்த மனிதனுடைய வஸ்திரத்தை தொடக்கூடுமானால் நான் சுகமடைவேன் என்று சொல்லிக் கொண்டார். அந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஆக எல்லாரும் அவர்கிட்ட அவள் நெருங்க விடாதபடி தள்ளிக் கொண்டிருந்தனர். ஆனால் அவள் கூட்டத்தின் மத்தியில் நெருங்கி தள்ளிக் கொண்டு முன்னேறி போய் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டுவிட்டு திரும்பி வந்து உட்கார்ந்தாள். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். பின்னர் அவள் அவ்விதமாக செய்து திரும்பி வந்தபோது இயேசு திரும்பி பார்த்து என்னை தொட்டது யார் என்றார். அப்போஸ்தலனாகிய பேதுரு அவரை கடிந்து கொண்டான். அவன் இந்த விதமாக ஏதாவது கூறியிருக்கலாம், கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லாதேயும், உம்மிடத்தில் ஏதோ கோளாறு இருக்கிறது என்று ஜனங்கள் எடுத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் நீர் அவர்களை பார்த்து உம்முடைய மாமிசத்தை புசித்து உம்முடைய ரத்தத்தை பானம் பண்ணும்படியாக கூறின போது உமக்கு ஏதோ கோளாறு இருக்கிறது என்று அவர்கள் ஏற்கனவே நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும் போது இப்பொழுது நீ என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீர்? ஏன் முழு கூட்டமே உண்மை தொட்டுக் கொண்டுதானே இருக்கிறது என்று கூறியிருக்கலாம். அவர் சொன்னார், ஆம், ஆனால் என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றதை நான் உணர்கிறேன் என்று. அது ஒரு வித்தியாசமான தொடுதல். வல்லமை என்றால் எல்லாருக்குமே தெரியும் பலன் என்று அர்த்தம். நான் பலவீனமானேன், பலம் என்னை விட்டு போனது. அவர் அந்த ஸ்திரீயை கண்டுபிடிக்க மாட்டாய். கூட்டத்தாரை சுற்றி பார்த்து அவருடைய உதிரப்போக்கை குறித்து அவரிடம் கூறினார். அந்த உதிரப்போக்கு நின்று போனதை அவருடைய சரீரத்தில் அவள் உணர்ந்தார். சரிதானே? அவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று. கிரேக்கு மொழியில் சோசோ என்ற வார்த்தை இருக்கிறது. அதற்கு சரீர பிரகாரமாகவோ அல்லது ஆவிக்குரிய பிரகாரமாகவோ ரட்சிக்கப்படுதல் என்று முற்றிலுமாக பொருள்படும். அறிவிதமாக ரட்சிக்கப்படுதல், அவர் உன்னுடைய ரட்சகராயிருக்கிறார். இப்பொழுது அது நேற்றைய அவராய் இருக்குமானால் அவர் தாம் வாக்களிக்கப்பட்ட மேசியா என்றும் அவர் ஜனங்கள் மத்தியில் இருக்கிறார் என்பதையும் நிரூபிக்க அவர் அந்த விதமாய் செய்து காட்டி இருப்பாரானால், வேதத்தின் மூலமான வாக்கை அவர் அந்த விதமாக தம்மை தாமே அடையாளம் காட்டி இருப்பாரேயானால், அவர் இப்பொழுதும் அதே காரியத்தை செய்வார். அவர் அதே விதமான காரியத்தை செய்ய வேண்டும் அல்லவா? வியாதியஸ்தர்கள் சுகமடைவதை குறித்தா அவர் அவிதம் கூறினார் என்று நீங்கள் கேட்கலாம். ஆமாம், நான் இப்பொழுது வாசித்த வேதாகமத்தில் உள்ள எபிரேயரில் இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடிய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்று கூறுகிறது. அது சத்தியம் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? வேதாகம் அதை கூறுகிறது. அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடிய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அப்பொழுது இருந்தது போன்றே இப்பொழுதும் அதே ஆசாரியராக இருப்பாரேயானால் இப்பொழுது அவர் எவ்விதமாய் நடந்து கொள்வார்? அவர் அதே பிரதான ஆசாரியராய் இருப்பாரேயானால் அன்றைக்கு கிரியை செய்தது போலவே இப்பொழுதும் அவர் கிரியை செய்ய வேண்டியவராயிருக்கிறார். நான் உங்களுடைய பிரதான ஆசாரியன் அல்ல. நீங்கள் ஒரு கால் என்னை தொடலாம், அது நீங்கள் உங்கள் புருஷனை அல்லது உங்கள் சகோதரனை அல்லது எதையோ ஒரு மனிதனை தொடுவது போல இருக்கும். ஆனால் உங்கள் விசுவாசம் மட்டும் அவரை தொடட்டும், அப்பொழுது என்ன சம்பவிக்கிறது என்று கவனியுங்கள். நான் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருந்து சத்தியத்தை உங்களுக்கு கூறியிருப்பேன். ஆனால் தேவன் அதை சத்தியம் என்று ரூபகாரப்படுத்துவார். அது இயேசு கிறிஸ்து இன்றிரவு ஜீவிக்கிறார் என்றும் இங்கே நின்று கொண்டு இருக்கிறார் என்றும் நிரூபிக்கிறது. அது சரிதானே? விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். ஒரு நேரத்தில் ஒரு பக்கத்தை பார்ப்போம். ஒரு பக்கம் அங்கே இருக்கிற உங்களிடத்தில் விசுவாசம் இருக்கிறது. நான் இங்கே ஒலிபெருக்கி நன்றியே இருக்கிறது நலமா இருக்கும். ஏனென்றால் நான் பேசுவது அவர்கள் கேட்கார். யாராவது தேவனை நோக்கி பார்த்து இவ்விதமாய் கூறுங்கள், தேவனே, அந்த மனிதனுக்கு என்னை தெரியாது, என்னை குறித்து அவருக்கு தெரியாது, நான் ஒரு முற்றிலுமான அந்நியனாய் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய விசுவாசம் உமை தொழட்டும் கர்த்தாவே, என்னுடைய காரியம் என்னமாய் இருக்கிறது என்று உமக்கு தெரியும் கர்த்தாவே, என்னை குறித்து எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர், நான் யார் என்று உமக்கு தெரியும். பேதுரு யார் என்று நீர் அறிந்துள்ள விதமாகவே, நாத்தான்வேலை நீர் அறிந்துள்ள விதமாகவே என்னையும் அறிவீர். குதிரைப்போக்குள்ள அந்த ஸ்திரீயின் காரியம் என்னவென்று நீர் அறிந்திருந்தது போன்று நீர் என்னையும் அறிவீர். இந்த மனிதனிடம் கூறுகிறார், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறது என்று. அப்படியானால் என்னுடைய விசுவாசமே தொடும்படியாய் செய்யும் கர்த்தாவே என்று கூறட்டும். அவர் அதை செய்து தாம் இங்கிருப்பதை நிச்சயமாக நிரூபிப்பாரானால் உங்களில் எத்தனை பேர் உங்கள் முழு இருதயத்தோடு அவர் விசுவாசிப்பீர்கள்? ஒரு சாட்சியாக அவர் குறைந்தது ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்று காரியங்களை செய்து காட்டுவாரானால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். இப்பொழுது பிதாவாகிய தேவனே, இது முற்றிலுமாக எந்த மனிதனுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அது ஒரு இயற்கைக்கு மேம்பட்டதாக தான் இருக்க வேண்டும். எனவே நீர் எனக்கு இப்பொழுது உதவி செய்ய வேண்டும் கர்த்தாவே. நான் உம்முடைய கரங்களில் இருக்கிறேன். எது தகுதி என்று நீர் காண்கிறபடியாய் எனக்கு செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். பயப்படாதிருங்கள். தாழ்மையோடும் பக்தியோடும் கர்த்தாவே நான் உம்மை சேவிப்பேன். அது சத்தியமாயிருக்கும். என்னால் உம்முடைய வஸ்திரத்தை தொட முடிந்து பின்னர் நீ அந்த மனிதனின் மூலமாக பேசும், அவர் சொன்னது சத்தியம் என்று அது எனக்கு நிரூபணமாய் இருக்கும் என்று கூறுங்கள். சரிதானே? அந்த ஒளியின் படத்தை எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்? அந்த தேசமெல்லாம் எங்கு பார்த்தாலும் அது இருக்கிறது. விஞ்ஞானம் அதை படமாய் எடுத்து அது எல்லா இடத்திலும் பரிசோதித்தது. இப்பொழுது அவர் இதோ இங்கு இருக்கிறார், விவாகமும் விவாகரத்தும் என்ற செய்தியை கொடுத்ததும் அவரே. அன்று மலையின் மேலிருந்து மலைகளை எல்லாம் அதிர பண்ணினவர் அவரே. 1933 நதிக்கரையில் காட்சி அளித்தாரே அவர் அவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் அவரே. இப்பொழுது அங்கே ஒரு ஸ்திரீ இருக்கிறாள், ஏதோ இப்பொழுது சம்பவித்துள்ளது என்று அவள் அடையாளம் கண்டு கொண்டாள். அந்த ஒளி அவள் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவள் இங்கே நேராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள், பச்சை நிற ஸ்வெட்டர் அணிந்து கொண்டிருக்கிறாள். எனக்கு அந்த ஸ்திரீயை தெரியாது, நாங்கள் ஒருவருக்கொருவர் அந்நியர்கள். அது சரியே. உன்னுடைய தேவை ஏதோ இருக்கிறது, உன்னுடைய கோளாறு என்ன என்று தேவனால் எனக்கு வெளிப்படுத்தி காட்ட முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? அவர் அவிதம் செய்வாரானால் அது ஏதோ இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு வல்லமையாகத்தான் இருக்க வேண்டும். அதை செய்ய முடியும் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் எனக்கு உங்களை தெரியாது. அது ஒரு இயற்கைக்கு மேம்பட்டத்தின் மூலமாகத்தான் வர வேண்டியதாக இருக்கிறது. அது என்னவென்று நீங்கள் நினைக்கிறது பொறுத்ததாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் ஆசாரியின் பக்கமாய் சேர்ந்து கொண்டு அதை பிசாசு என்று அழைக்கலாம், அல்லது நீங்கள் விசுவாசிகள் பக்கமாய் சேர்ந்து கொண்டு அதை தேவன் என்று அழைக்கலாம். நீங்கள் எதை விசுவாசித்தாலும் சரி, அதிலிருந்து தான் உங்களுடைய பலன் வரும். உங்களுடைய கோளாறை தேவன் எனக்கு வெளிப்படுத்துவாரானால் அந்த கோளாறுக்கான பரிகாரமாய் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வீர்களா? கோளாறு என்ன என்று எனக்கு தெரியாது, ஆனால் ஏதோ காரியம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்று நீங்களும் அறிவீர்கள், நானும் அறிவேன். இப்பொழுது உங்கள் நிலைமை என்ன என்று கூறுகிறேன், அப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். ஒரு அருமையான வெப்பமான நல்ல விதமான ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கிறது. இப்பொழுது நான் அதை நேராய் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அது அந்த வெளிச்சம், மஞ்சள் நிறமான வெளிச்சம் அந்த ஸ்திரீயின் மேல் இருக்கிறது. அந்த ஸ்திரீயினுடைய வயிற்றில் கோளாறு, அவளுடைய வயிற்றுக்குள் ஏதோ வளர்ச்சி போன்று இருக்கிறது. அவள் இந்த இடத்தை சேர்ந்தவள் அல்ல. இல்லை, நீங்கள் வெளியிலிருந்து வந்திருக்கிறீர்கள் அல்லவா? அது உண்மை. நீங்கள் விஸ்கான்சனில் இருந்து வந்திருக்கிறீர்கள், அது சரிதானே? நிச்சயமாக. நீங்கள் சுகமாக்கப்பட்டீர்கள், உங்களுடைய விசுவாசம் உங்களை சுகப்படுத்தியது. இப்பொழுது சொல்லுங்கள், அந்த ஸ்திரீ யாரை தொட்டாள் என்று. நான் அவரிடத்திலிருந்து 25 தூரத்தில் இருக்கிறேன். பிரதான ஆசாரியரான இயேசு கிறிஸ்துவை அவள் தொட்டாள். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நான் பேசின அந்த ஸ்திரீயை பார்த்துக் கொண்டே இருக்கிறேன். இந்த ஸ்திரீ இப்பொழுது நான் நேராக அவளை பார்த்துக் கொண்டே இருக்கிறேன். ஏனென்றால் இவள் ஒரு மனிதனுக்காக போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். ஒரு மனிதனுக்காக வந்திருப்பதாக கூறினால் அவனை குறித்து எதையும் கூறவில்லை. ஆனால் அவளுடைய பெயர் திருமதி வால்ட்ராப். அவள் பீனிக்ஸிலிருந்து வருகிறாள். அவள் மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டவள். அவளுடைய வைத்தியர்கள் வந்து அவளுடைய இருதயத்தில் புற்றுநோய் இருக்கிறது என்று எக்ஸ்ரே படங்களுடன் வந்தார்கள். அவள் ஜெப வரிசையில் மறித்து போனாள். திருமதி வால்ட்ராப், அது எவ்வளவு காலத்திற்கு முந்தை சம்பவித்தது? 18 முன்பாக சம்பவித்தது. இதோ இன்றிரவு இங்கே ஒரு ஜீவிக்கின்ற சாட்சியாய் அவள் அமர்ந்திருக்கிறாள். அவளுடைய வைத்தியர்கள் கூட்டத்திற்கு வந்தார்கள். வந்து அந்த ஸ்திரீ எப்படி ஜீவிக்க முடியும் என்று கேட்டனர். ஆனால் அதோ அவள் இருக்கிறாள். அதனுடைய அடையாளம் அங்கு இல்லை. அவள் வேறு யாரையோ கொண்டு வந்திருக்கிறாள். அவருக்காக அவள் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவர் சர்க்கரை வியாதியினால் மரித்துக் கொண்டிருக்கிறார், அது எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்க அவர் யார் என்று எனக்கு தெரியாது என்று திருமதி வால்ட்ராப் உமக்கு தெரியும். அவர் மிஸ்ஸிலிருந்து வந்தவர். அவருடைய பெயர் திரு கூப்பர் ஆகும். அது சரிதானே? இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் வீட்டுக்கு திரும்பி போய் சுகமாயிரும் ஐயா. அதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அது அப்படியாகும். அது உங்களை பொறுத்தது. இதோ இங்கே ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அவள் ஆஸ்துமா வியாதியினால் அவதிப்படுகிறாள். சிக்கல்கள் இருக்கிறது. அவள் இந்த இடத்தை சேர்ந்தவள் அல்ல. அவள் கூட்டத்தின் மத்தியில் அங்கு எங்கேயோ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் இந்த இடத்தை சேர்ந்தவள் அல்ல. அவள் ஜார்ஜியாவை சேர்ந்தவள். குமாரி மெக்கனி, உங்கள் முழு இருதயத்தோடு அதை விசுவாசிக்கிறாயா? தேவன் உன்னை சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறாயா? நீங்கள் எனக்கு ஒரு அந்நியராய் இருப்பீரென்றால் எழும்பி நில். அது உண்மை. இயேசு கிறிஸ்துவனை சுகமாக்குகிறார். நீ விசுவாசிக்கிறாயா? எனக்கு பின்னாக ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தேவனோடு தொடர்பு கொள்ளுகிறார். அவருக்கு என்ன தேவையாயிருக்கிறது? இருதய கோளாறு உள்ள ஒரு குழந்தை அவருக்கு இருக்கிறது. அந்த குழந்தைக்கு இருதயத்தில் ஒரு விதமான சத்தம் உண்டாகி கொண்டிருக்கிறது. வைத்தியர்கள் அவ்விதம் கூறினார்கள். அந்த மனிதனுடைய பெயர் திருவாளர் காக்ஸ்.
ஸ்டாண்ட் அப் மிஸ்டர் காக்ஸ்.
திருவாளர் காக்ஸ் எழும்பி நில்லும். பின்னால் இருந்து கொண்டு தன் இருதயத்தில் என்ன நினைத்தால் சாரால் என்பதை அவர் கூறினார். அவருக்கு பின்னால் இருக்கிற திட்டில் கொஞ்சம் தள்ளி ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இவ்விடத்தை சேர்ந்தவர் அல்ல, ஆனால் நியூ மெக்சிகோவில் இருந்து வந்திருக்கிறார். என்னுடைய ஜீவத்தில் நான் அவரை பார்த்ததே இல்லை. இப்பொழுது அவரை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவர் எனக்கு பின்னால் இருக்கிறார். அவர் நியூ மெக்சிகோவில் இருந்து வந்திருக்கிறார். அவர் அக்கறை கொண்டுள்ள ஒரு பெண் அவருடன் இருக்கிறார். அந்த பெண்ணுக்கு வாயில் ஏதோ கோளாறு. அவருடைய வாயின் மேல் அன்னத்தில் தான் கோளாறு இருக்கிறது. அந்த மனிதனுடைய பெயர் திருவாளர் வெஸ்ட் ஆகும். ஐயா, சற்று எழும்பி நிற்பீரா? நான் அவருக்கு முற்றிலுமாக ஒரு அந்நியன். ஆனால் தேவராகிய கர்த்தர் அந்த பிள்ளையை சுகப்படுத்துவார். உம்முடைய முழு இருதயத்தோடு இப்பொழுது நீ விசுவாசிக்கிறீரா? இப்பொழுது எத்தனை பேர் உங்கள் முழு இருதயத்துடன் விசுவாசிக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இல்லையா? இப்பொழுது நீங்கள் அவரை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக் கொள்வீர்களா? கரங்களை உயர்த்துங்கள். உங்களுடைய சுகம் அளிப்பவராக அவரை நீங்கள் அவருக்குள் விசுவாசிக்கிறீர்களா? இங்கே ஒரு நபர் ஊனமுற்றவராக கட்டிலின் மேல் படுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஒலிபெருக்கின் மூலமாக உங்களுக்கு கேட்கிறதா? எனக்கு நீர் யார் என்று தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் நீங்கள் அங்கே படுத்து கிடக்கின்ற ஒரு பெண். என்னால் உங்களை சுகப்படுத்த கூடுமானால் நான் அதை செய்திருப்பேன். என்னால் உண்மை சுகப்படுத்த முடியாது. தன்னுடைய குழந்தைக்காக இங்கே வந்து இருக்கிற ஒரு மனிதன், உன்னை எனக்கு தெரியாது, நீ ஒரு ஸ்திரீ, நான் ஒரு மனிதன், வாழ்க்கையில் நாம் சந்தித்ததே கிடையாது நினைக்கிறேன். அதுதான் உன்னை இங்கே அழைத்து வந்தது. வெளிப்படையாக கூறினால் நீ இங்கே வந்திருப்பது இதுதான் முதல் தடவை. இது உன்னை இங்கே கொண்டு வந்தது. நீ வெகு தூரத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறாய். நீ மரணத்துக்கு ஏதுவாக நிழலிடப்பட்டிருக்கிறாய். நீ முடமல்ல, உனக்கு புற்றுநோய் இருக்கிறது. வைத்தியர்களால் உனக்கு இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது. அது உண்மையே. நீ மரிக்கப் போவது நிச்சயமாயிருக்கிறது. அந்த வைத்தியர்களால் இதற்கு மேல் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு சமயம் சமாரியாவின் வாசலண்டை மூன்று குஷ்டரோகிகள் இருந்தனர். அந்த குஷ்டரோகிகள் மரித்து போகமாட்டாய், நாம் ஏன் இங்கே அமர்ந்திருக்க வேண்டும்? ஏனென்றால் பிள்ளைகள் பட்டினியாய் இருக்கிறார்கள். ஒருவருடைய குழந்தைகளை மற்றவர்கள் தின்று கொண்டிருக்கிறார்கள். நாம் மட்டும் எதிரியின் பாளையத்திற்கு போவோம், அந்த சீரியர்கள் நம்மை கொன்று போட்டால் எப்படி இருந்தாலும் நாம் அறிக்கைத்தானே போகிறோம். ஒரு கால் அவர்கள் கொல்லாமல் நம்மை விட்டால் நாம் ஜீவித்துக் கொள்ளலாமே என்றார்கள். அவர்கள் முயற்சித்து பார்த்தார்கள். அந்த விசுவாசத்தினால் அவர்கள் தங்களை மட்டும் ரட்சித்துக் கொள்ளாமல் முழு கூட்டத்தையும் ரட்சித்தார்கள். நீர் மறிக்க போகின்றீர், உன்னால் ஜீவிக்க முடியாது. நீங்கள் மறிக்க போகின்றீர், உன்னால் ஜீவிக்க முடியாது. ஆனால் நீங்கள் கிதியோனுடைய பாளையத்திற்கு போகும்படியாய் சொல்லப்படவில்லை. ஆனால் நீங்களோ பிதாவின் வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். நீர் புற்றுநோயோடு மறித்துக் கொண்டிருக்கிறீர். தேவனுக்கு புறம்பாக உன்னால் ஜீவிக்க முடியாது. நீர் இந்த பட்டணத்தை சேர்ந்தவர் அல்ல. நீர் இந்த சுற்று வட்டாரத்திலிருந்து வரவில்லை. நீர் வெகு தூரத்திலிருந்து வருகிறீர். நீர் மில்வாக்கியிலிருந்து வருகிறீர். அது உண்மை. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் தேவனை உங்களின் சுகம் அளிப்பவராக இப்பொழுது ஏற்றுக்கொள்வீரா? அப்படி ஏற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் எவ்வளவு பலவீனமாய் இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு படுக்கையாய் இருந்தாலும் சரி, உன்னுடைய விஷயத்திலே எழுந்து உன்னுடைய கட்டிலை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போய் தேவனுடைய மகிமைக்காய் ஜீவி என்று சொல்லத்தக்கதாக இப்பொழுது உன்னை நான் எழுப்புவேன் என்று விசுவாசிக்கிறேன். நீர் என்னை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறீரா? அப்படியானால் எழும்பி உன் வீட்டிற்கு போ, சுகமாயிரு.
Don't be scared. Get up off the car. God will make you well.
பயப்பட வேண்டாம், கட்டிலை விட்டு எழுந்திரு, தேவனுடைய சுகப்படுத்துவா. புரிகின்றதா? அவள் எழுந்து நின்று விழுந்து பெற்றுக் கொள்ளும்படியாக யாராகிலும் அவளை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்களா? சிறிது பிறனை அவள் பெற்றுக் கொள்ளும்படியாக விடுங்கள், அவளுக்கு எல்லாம் சரியாகிவிடும். அப்படிதான் சகோதரியே, கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே அதோ அவள் இருக்கிறார். நாம் யாவருமாய் எழுந்திருந்து தேவனுக்கு துதிகளை செலுத்துவோம். அவர் நேற்று மீண்டும் என்று மாறான தேவனாய் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உம்மை ஆசீர்வதிப்பாராக.